பிலிப்பியர் 1 அதிகாரம் வசனம் 1-8 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். கவனமாக கேளுங்க. இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனாகிய பவுலும் திமோத்தியும் பிலிப்பி பட்டணத்தில் கிறிஸ்து இயேசுக்குள்ளான பிரியமானவர்கள் அனைவர்களுக்கும், கண்காணிகளுக்கும், உதவிக்காரர்களுக்கும் எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்களானபடியால் நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணி உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்து நாள் பரியந்தும் முடிய நடத்துவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற போதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். என் கட்டுகளிலும் நான் சுவிசேஷத்திற்காக உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்தி வருகிறதிலும் நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் பங்குள்ளவர்களானதால் உங்களை என் இருதயத்தில் தரித்து கொண்டிருக்கிறபடியினாலே உங்கள் எல்லோரையும் குறித்து நான் இப்படி நினைக்கிறது எனக்கு தகுதியாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் உருக்கமான அன்பிலே உங்கள் எல்லார் மேலும் எல்லாவும் எவ்வளவோ வாஞ்சையாய் இருக்கிறேன் என்பதற்கு தேவனே எனக்கு சாட்சி. அநேக காதல் கடிதங்கள், மன உருக்கிற கடிதங்கள், கவிதை நிறைந்த கடிதங்கள் ஒருவேளை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், அதை படிச்சிருக்கலாம். இன்னைக்கு நம்ம இந்த பிலிப்பியரில் பார்க்குற 1-8 7-8 வரைக்கும் வேதத்திலேயே மிக உருக்கமான, மன உருக்கக்கூடிய ஒரு அன்பின் வரிகள் சொல்லலாம், அன்பின் வசனங்கள். நான் உணர்ந்துக்கிட்டு வரேன், இந்த பிலிப்பியர் லெட்டர் வந்து ஒரு சந்தோஷத்தின் லெட்டர் மாத்திரம் இல்லை, ஒரு அன்பின் லெட்டர், ஒரு லவ் லெட்டர் மாதிரி தான் இந்த லெட்டர் இருக்கிறத பார்க்குறோம். பவுலுக்கு அந்த பிலிப்பியர் மேலே இருந்த அன்பை வெளிப்படுத்தும் வண்ணமாக அந்த 2 வசனங்களை எழுதுகிறார். இந்த வசனம் ரொம்ப ஆழமானது, அதை ஒரு ப்ரீச் பண்ணுறதுக்கு கூட கொஞ்சம் தயக்கத்தோடு, இதை பற்றி நமக்கு என்ன தெரியும் அப்படின்ற அந்த மறக்கு ஒரு குறைவோடு தான் நான் உணர்ந்து இதை பிரசங்கம் பண்ண வரேன். பவுலுக்கும் பிலிப்பியர்களுக்கும் இருந்த ஒரு பந்தம் வந்து ரொம்ப ஆழமானது, அற்புதமானது. அவங்க ஒருத்தர் ஒருத்தர் மேலே வச்சிருக்கிற அன்பு வந்து ரொம்ப ஆழமானது, அசாதாரணமானது. ஏன்னா அவங்க சொந்தக்கார் இல்லை, ஒரே ஊருக்கார் இல்லை, ரொம்ப தூரத்தில் இருக்கிறவங்க, காலம் அடிக்கடி சந்திக்கிறவங்க இல்லை, ரொம்ப கஷ்டங்களுக்கு மத்தியிலையும் சூழ்நிலைகளுக்கு மத்தியில் இருக்கும் போதும் அவங்களுடைய பந்தம் வந்து கொஞ்சம் கூட பலவீனமே படலை, இன்னும் பலப்பட்டுக்கிட்டு தான் போகிறத பார்க்குறோம். ஒரு பக்கம் பவுலுடைய கஷ்டம், நான் எவ்வளோ சொன்னாலும் உங்களுக்கு நம்மளால் புரிஞ்சுக்கொள்ள முடியாது, ஏன் ரோமர் ஜெயில் விடுங்க, நம்ம ஊர் ஜெயிலை பற்றியே நமக்கு சரியாக தெரியாது இல்லைங்களா, அங்கே இருந்தால் எவ்வளோ கஷ்டன்றது நமக்கு தெரியாது. பவுல் அந்த ஜெயிலில் பாவம் எதிர்காலம் என்னன்னு தெரியாமல் தன் உயிரே ஊசலாடுற நிலையில் இருக்கிற கஷ்டத்தில் இருக்கிறாரு. அவரை பற்றி தான் ஏற்படுத்தின இத்தனை நாள் உயிராக உழைச்சி ஏற்படுத்தின சபைகளை எல்லாம் அந்த கள்ள போதகர்கள் போய், பவுல் ஒரு போலி போதகன், அவரை ஆண்டவர் தண்டிக்கும்படி ஜெயிலில் போட்டிருக்கிறார், அவரை பற்றி அவருடைய ஊழியமே ஒரு பொய்யானது போலியானதுன்னு சொல்லி பரப்பிக்கிட்டு தவறான அந்த சபைகளை கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் பவுல் இருக்கிறாருன்னு தெரிஞ்சு இன்னொரு பக்கம் இந்த பிலிப்பியர் என்ன பண்ணுறாங்க, பவுலை பற்றி அவங்களுக்கு ரொம்ப கவலை, ஐயோ இப்படி கஷ்டப்படுறாரேன்னு சொல்லி, அவர் இதுக்கு முன்னாடி அநேக தடவை அவருக்கு தொடர்ந்து உதவி செஞ்சுக்கிட்டு வந்தவங்க, இப்போ அவர் சிறையில் இருந்தாலும் அவரோடு தங்களை அடையாளம் காட்டி கொள்ளும்படிக்கு அவருக்கு உதவி அனுப்புகிறாங்க. அதுவும் தங்களில் இருக்கிற ஒரு முக்கியமான ஆள் எபாஃப்ரடைட்டஸ், அப்படின்றவர் அவங்களுக்கு ரொம்ப விரும்பிய ஆள், ரொம்ப முக்கியமான ஆள். அவரை அனுப்பி நீங்கள் போய் பவுல் கூடியே இருந்து வெறும் இவருக்கு பண உதவி மாத்திரம் இல்லை, அவருக்கு என்னென்ன வேணுமோ கூடியே இருந்து அவரை சேவை செய்யுங்க, அவர் நாள் எவ்வளோ நாள் அவங்க இருக்க முடியுமோ இருந்து செய்யுங்க அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க. உங்களுடைய கமிட்மெண்ட் ரொம்ப அதிசயமானது. தொடர்ந்து பவுல் சொல்கிறாரிலே ஆரம்பித்த முதல் நாள் முதல் அதை பார்த்த பவுல் இவங்களுடைய கமிட்மெண்ட்டும் அன்பும் பார்க்கும்போது அவருக்கு தூக்கி வாரி போட்டு இந்த கடிதத்தை வந்து அவங்களுடைய அவங்களுக்கு நன்றி செலுத்தும்படிக்கு அவங்களுடைய இவருடைய அன்பை வெளிப்படுத்தும்படிக்கு அவர் இந்த கடிதத்தை எழுதுறாரு. அதை எபாஃப்ரடைட்டஸ் கொடுத்து அனுப்புறாரு. யார் எடுத்துட்டு வந்தாரோ கிஃப்ட்ஸ் அவர் மூலமாகவே அனுப்பி அவங்கள ஆறுதல் படுத்துறாரு. என்னை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, என் கஷ்டமான சூழ்நிலை தான், ஆனால் அந்த சூழ்நிலையிலையும் நான் நிறைவாக இருக்கிறேன், அந்த சூழ்நிலையிலையும் இந்த கஷ்டங்கள்லாம் என்னுடைய சந்தோஷத்தை கெடுக்கல, என் நிம்மதியை கெடுக்கல, நான் சந்தோஷமாக இருக்கிறேன். அவங்கள ஆறுதல் படுத்தும்படிக்கு அவர் அனுப்புகிறார். ஒரு விதத்தில் உண்மையாகவே இது ஒரு அன்பின் கடிதம் தான். அன்பை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இந்த கடிதத்தை பார்க்கலாம். இந்த கடிதத்தில் நம்ம 2-8 வரைக்கும் அந்த வசனங்களை தோண்டி அதில் நம்ம சத்தியங்களை படிச்சுட்டு வரோம். 2-8 வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் துதி தான். நம்ம ஜபம் ஆரம்பிக்கிறதுலாம் எப்படி, அடுத்த உடனே தேவை ஆரம்பிக்கும், ஆண்டவரே உடம்பு சரியில்லை ஆண்டவரே அப்படின்னு. பவுல் முதல்ல 8 வசனங்கள் வெறும் துதி நன்றி தான். 9வது வசனத்தில் தான் அவருடைய விண்ணப்பம் ஆரம்பிக்குது. இதில் வந்து இந்த 8 வசனங்களில் சந்தோஷத்தின் ரகசியங்கள் என்ன என்பதை நம்ம பார்த்து 6 ரகசியங்களை படிச்சுட்டு வந்திருக்கிறோம். 6 ரகசியங்கள் இன்னைக்கு 7வது அதை பார்த்து நம்ம இந்த பகுதியை நம்ம முடித்து தொடர்ந்து பார்க்கலாம். நீங்களும் நானும் சந்தோஷமா இருக்கிறது எப்படி, இந்த வசனங்களை இந்த ரகசியங்களை கேட்டுட்டு வீட்டுக்கு போனா சந்தோஷமா நம்ம இருக்க மாட்டோம். ஏன், சந்தோஷம் நிரந்தர சந்தோஷம் நமக்கு வந்து இந்த உலகத்துல வராது என்றத முதல்ல உணரணும். அதை உணர்றோமா? அதுவே சில பேர் உணர்றதில்ல. உலகத்தில் தான் சந்தோஷம் தேட போகிறோம். நமக்கு நினைக்கிறோம் ஆண்டவருடைய வசனத்தில் சந்தோஷம் இல்லை, உலகத்தில் சந்தோஷம் இருக்குது, சூழ்நிலையில் சந்தோஷம் இருக்குதுன்னு தேடிக்கிட்டே தான் ஆயுசை கலக்க போகிறோம். முதல்ல அங்கே இல்லை சந்தோஷம், ஆண்டவர் சொல்லிட்டார் உலகத்தில் சந்தோஷம் இல்லை, அதை நம்ம முதல்ல உணரணும். 2வது சந்தோஷம் எங்கெங்கே இருக்குது, ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு, என்னுடைய வார்த்தைகளில் நிலைத்திருக்கிறதுல தான் இருக்குது. இயேசு அருமையா யோவான் 15:11 சொல்றார், இந்த வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொன்னது எதற்கு, என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கவும் உங்களுடைய சந்தோஷம் நிறைவா இருக்கும்படிக்கு. என்னுடைய வார்த்தைகளை நான் உங்களுக்கு ஏன் கொடுத்திருக்கிறேன், இந்த வார்த்தைகளை நீங்கள் நினைத்து இந்த வார்த்தைகளை நிலைத்து இருக்கும் போது உங்களுடைய சந்தோஷம் நிறைவா இருக்கும். நம்ம அதுல தேடுறோமா இல்லைங்களா? ஆண்டவர் வார வாரம் கேட்டுட்டு போறதுல சந்தோஷம் வராது. ஆண்டவர் திருப்பி திருப்பி அந்த இதுல சொல்றாரு, யோவான் 15 என்னுடைய வார்த்தையில நிலைத்திருங்க, என் வார்த்தைகள் உங்கள் நிலைத்திருந்தால், நீங்கள் என் வார்த்தையில் நிலைத்திருந்தால் நீங்கள் அதிக கனிகளை கொடுப்பீங்க. அதுல வருகிற ஒரு கனி தான் சந்தோஷம். ஆண்டவருடைய வார்த்தையில நிலைத்து இப்ப படிச்சுக்கிட்டோம் இதனோட ரகசியங்கள். இதுல நாம் நிலைத்திருக்கிறோமா? நிலைத்திருக்கிறோம்னா என்ன, இதன்படி என்னுடைய வாழ்க்கை முறையை நான் மாத்திக்கிறேனா? பாயிண்ட்ஸ் ஓகே. ரகசியத்துக்கு என்ன சந்தோஷத்துக்கு என்ன ரகசியம், 1, 2, 3, 4, 5 படிச்சுட்டோம், வீட்டுக்கு போயிட்டோம், அது அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அது இல்லை, அப்போ வராது உங்களுக்கு சந்தோஷம். இதன்படி என் வாழ்க்கையை நான் மாற்றிக்கிட்டு இதில் நிலைத்திருக்கிறேன், என் லைஃப் ஸ்டைல் இதன்படி மாற்றிக்கிறோமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். பாருங்கள், போன வாரம் எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்தேன், நான் ரொம்ப ஒர்க்லோடு, சண்டே ஒரு ஒர்க்லோடு, சாட்டர்டே இன்னும் வாரெல்லாம் ஒர்க்லோடு, இன்னும் சாட்டர்டே சொல்லவே வேணாம், அதை விட பயங்கரமான ஒர்க்லோட் ஆகிடும். பிள்ளைகளுக்கு வேறு எக்ஸாமு, இப்போ ஜான் வேறு 10th எக்ஸாம், நைட் அண்ட் டே அவர் படிக்கணும், இது அவங்களெல்லாம் படிக்க வச்சு இதெல்லாம் பார்த்து நமக்கு யோ இன்னும் ப்ரிப்பேரும் பண்ணலையேன்னு கொஞ்சம் சோர்வாயிட்டேன். நான் சந்தோஷம் எனக்கு போயிடுச்சு. ஏன் ஐயோ, நான் அது சந்தோஷம் இல்லாமல் நான் வந்து உங்களுக்கு எதை பற்றி ப்ரீச் பண்ணணும், சந்தோஷத்தை பற்றி ப்ரீச் பண்ணேன், எனக்கே சந்தோஷம் இல்லையா ஆண்டவரே அப்படின்னு நான் நினச்சேன்னா, அப்போ தான் நான் உணர்ந்தேன், சந்தோஷத்தை சூழ்நிலையில் தேடாத, சூழ்நிலைகள்னால வருகிறது இல்லை சந்தோஷம், என் வார்த்தைகளில் நிலைத்திருப்பதுனால தான் வருகிறது சந்தோஷம். சூழ்நிலை உங்களை அப்செட்டு தான் ஆகும், சூழ்நிலை உங்களை கோபம்தான் படுத்தும், சந்தோஷம் சூழ்நிலைகள்னால வருது இல்லை, என் வார்த்தையில் நிலைக்கிறது, அந்த வார்த்தையில் நிலைத்திருக்கும் போது எனக்கு அந்த சந்தோஷம் மீண்டுமாக வந்துக்கிட்டு இருக்கிறத நான் உணர்றேன். போன வாரம் போன டைம் நம்ம படித்தோம் சந்தோஷத்தின் ரகசியங்கள் என்ன. இந்த சந்தோஷத்தின் ரகசியங்களை கேட்டுட்டு நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம், சந்தோஷம் வராது. என்ன எப்படி வரும்? உங்கள் லைஃப் ஸ்டைல், உங்கள் வாழ்க்கை முறை இதில் நிலைத்திருக்கும்படி இன்னுமே நான் என் வாழ்க்கையில் முதலாவது என்ன செய்வேன், நன்றியாக இருக்க பழகிக்குவேன். எப்போ பாரு நன்றியா இருக்க பழகி, அதில் நிலைத்து இருக்கிறீங்களா? அதெல்லாம் செய்ய மாட்டோம், நன்றியா இருக்கணும். அதில் பாயிண்ட்ஸ் ஒன்றி மனசில் இருக்கும், லைஃப் ஸ்டைல் அதில் நிலைத்திருக்கணுங்க. நன்றியா இருக்க என் இருதயத்துக்கு கற்றுக் கொடுக்கவே இந்த உலகமோ சூழ்நிலைகளோ சாத்தானோ சேர்ந்து எப்போ பாரு நமக்கு என்ன ஒப்பாரி தான் காதில் ஊதும். உனக்கு அது இல்லை, இது இல்லை, இந்த கஷ்டம், அந்த கஷ்டம் சொல்லிக்கிட்டே நம்மளை சோர்பாக்குறது தான் அவங்களுடைய வேலை, நம்மளை முறுமுறுக்க வைக்கிறது தான் அவங்களுடைய வேலை. அதுக்கு எதிர்நீச்சல் போடுகிறவனாக நான் ஒரு விசுவாசி, சூழ்நிலைகள் அடிப்படையில் வாழ்றவன் இல்லை, நம்பிக்கையில் வாழ்றவன். ஆண்டவர் எவ்வளோ காரியம் எனக்கு செஞ்சிருக்காருன்னு எல்லா சூழ்நிலையில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறவனா நான் இருக்கிறேன்னா, எல்லாத்துக்கும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் இன்னைக்கு நம்ம சர்ச்சுக்கு வந்திருக்கிறோம், நன்றி இல்லையா ஆண்டவருக்கு? இன்னைக்கு நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் இல்லை, ஒரு ஐசியூவில் தவிச்சுக்கிட்டு இல்லை, வேதனை இல்லை, இல்லை ஒரு ஒரு பார்லியோ ஒரு உலக காரியங்களையும் இல்லை. ஆண்டவர் நல்ல மனசோடு சுகத்தோடு ஆண்டவருடைய சபையில் வந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க, எத்தனை பேருக்கு இந்த ஸ்லாக்கியம் இருக்கு? எத்தனையோ பேர் உட்காந்துக்கிட்டு கேட்குறானுங்க, பொய்யா புலவுறானுங்க போதகருங்க. அந்த வசனத்தை புரட்டுற பணியில் பரிசுத்தாவிக்கு விரோதமாக பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பிரசங்கன்ற பேரில் கூட்டம் கூட்டமாக அங்கே போய் உட்காந்துருக்கிறாங்க. வசனத்துக்கு மதிப்பில்லை, வசனத்தை விளக்குறது இல்லை, பொய்யுங்க தான், புரட்ட வேத புரட்டல் நடக்குது. கோடிக்கணக்கான மக்கள் அங்கே போகிறாங்க. அந்த இடத்துல நீங்கள் இல்லையே, ஆண்டவருடைய வசனத்தை தெளிவாக சுத்தமாக வசனமாக பார்க்கப்படுகிற ஒரு இடத்துல ஆண்டவர் உங்க எத்தனை பெரிய ஸ்லாக்கியம். அதுக்கு நன்றி இருக்கா? நன்றி செலுத்துகிற இருதயத்தோடு சுற்றி பார்த்தீங்கன்னா, கண்ணு திறந்து பார்த்தீங்கன்னா, ஆயிரத்தி ஒரு காரணங்கள் இருக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறதுக்கு. நான் என்றைக்கும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற இல்லை நான் நிலைத்திருப்பேன், அப்போதான் சந்தோஷம் ஆரம்பிக்கும். பாருங்களேன் ரெண்டாவது ரகசியம் என்ன சந்தோஷமாக இருக்கிறதுக்கு, ஆண்டவருடைய பிரசன்னத்தை முதலாவது நாடணும். எல்லாத்த விட முக்கியம் ஆண்டவருடைய பிரசன்னம். ஆண்டவருடைய பிரசன்னம் தான் பெரிய மதிப்பு, அதுதான் பெரிய சொத்து. எது இருக்குதோ இல்லையோ என் வாழ்க்கையில் சந்தோஷத்துக்கு ஊற்று தருகிறது. இருக்கு, இன்றைக்கி இருக்குது, அது போயிடலாம். ஆனால் ஆண்டவருடைய பிரசன்னம் தான் எனக்கு நிரந்தர சந்தோஷம். உம்முடைய சமூகத்திலேயே பரிபூர்ண ஆனந்தமும் சந்தோஷமும் உண்டு. அந்த பிரசன்னத்தை நம்ம நாடுறோமா? தாவீது மாதிரி நீ காலையில் அந்த பிரசன்னம் தான் வேணும் ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் பிரசன்னம் தான் வேணும். தாவீது அது இழந்த போது எவ்வளவு தவிச்சார். நம்ம போன வாரம் படித்தோம், அவர் பாவத்தை அறிக்கையிட்டு ஆண்டவரே அவன் பிரசன்னத்தை கொடுங்க இல்லைங்களா, சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யுங்க, நீங்கள் நொறுக்கின எலும்புகள் கலிகூறும்படிக்கு செய்யுங்க. அதை நாடுகிறவர்களாக அந்த பிரசன்னம் தான் காரணம். ரெண்டாவது ரகசியம் ஆண்டவருடைய பிரசன்னம். மூணாவது ரகசியம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன, சுயநலம் பாவம் குறைகள் உள்ள நிறைந்த மக்களுக்கு மத்தியில் வாழும்போது அவங்க எப்போ பாரு நம்மளை அப்செட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க இல்லையா. நம்முடைய சந்தோஷமாக இருக்காததுக்கு முக்காவாசி காரணம் நம்மளை சுற்றி இருக்கிற ஆளுங்க தான் இல்லைங்களா. நம்ம சந்தோஷத்தை கெடுக்கிறவங்க அவங்க தான், நம்ம பொறுமையை சோதிக்கிறவங்க, நம்மளை கோபம் மூட்டுறவங்க, பல விதத்தில் நம்ம சந்தோஷத்தை கெடுக்க. ஆனால் அவங்க வந்து என்னுடைய ஆண்டவருடைய சந்தோஷத்தை எடுக்க விடாமல் பார்த்துக்குவேன் நான். அப்படி பார்த்துக்கணும் பாருங்களேன். எப்படி பார்த்துக்கிறது? மன்னிச்சு மறக்க நம்ம கற்றுக்கணும். சில காரியங்கள் கெட்டதே பார்த்துக்கிட்டு இருக்காம சில நல்ல ஞாபகங்களை மனசில் வைக்கணும். கெட்ட அவங்க செஞ்ச கெட்ட காரியங்களை மறந்து மன்னிக்க நம்ம கற்றுக்கணும். அது ஆட்டோமேட்டிக்காக நடக்காது, ஆட்டோமேட்டிக்காக நாம் நினைக்க முடியாது. இது ஒரு டெலிபரேட் வைஸ் சாய்ஸ்னுவாங்க, தீர்மானமாக ஞானமாக நான் எடுத்துக்கொள்ளுகிற ஒரு முடிவு. இன்னுமே மற்றவங்க எனக்கு ஏதாவது தப்பு செஞ்சாங்க அதையே நினச்சிக்கிட்டு வெம்பிக்கிட்டு கோவப்பட்டுக்கிட்டு கசப்படைஞ்சிக்கிட்டு இருந்தால் அவங்க நல்லா தான் இருப்பாங்க, நான் தான் சந்தோஷத்தை கெடுத்துக்குவேன். இல்லை நான் அதை இடம் கொடுக்க மாட்டேன். அடே வருதா, அடே நமக்கு இயற்கையாக வரும் அவங்கள பற்றி எண்ணங்கள் தப்பாக வருதா, ஸ்டாப். இதனால் என்ன ஆகப்போகுது, என் சந்தோஷம் தான் கிடப்போகுது சரி அப்படின்னு அதை மாற்றிக்கிட்டு அதை மறந்து மன்னிக்க நம்ம கற்றுக்கணும். நல்ல ஞாபகங்கள் மனசில் வைக்க கற்றுக்கணும். நாலாவது ரகசியம் என்ன சந்தோஷமாக இருக்கிறதுக்கு, மற்றவங்களுக்காக பரிந்து பேசணும். உங்களுக்கு தெரியுமா, இயேசு கிறிஸ்து இந்த நேரத்தில் பேரானந்தத்தில் பரலோகத்தில் அவர் செய்கிற பிரதான ஊழியம் என்ன, நமக்காக பரிந்து பேசுகிறார், நமக்காக பரிந்து பேசுகிறார். அவர் செய்கிற ஊழியத்தில் நம்ம பங்காளிகளா இருந்து மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறோம்னா பரிசுத்தாவி அவருடைய உள்ளத்தில் இருக்கிற சந்தோஷத்தை எவ்வளோ நமக்கு கொடுப்பாரு. யோசிச்சு பாருங்களேன், போன வாரம் எத்தனை பேருக்காக ஜபம் பண்ணீங்க யோசிச்சு பாருங்க, எத்தனை பேருக்காக ஜபம். இல்லை அதெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம், ஆனால் எங்களுக்கு சந்தோஷம் ஒண்டி வேணும். அப்படி வேலை செய்யாதுங்க. இது மற்றவங்களுக்காக ஜபம் பண்ணீங்களா இல்லைங்களா? இதெல்லாம் படிச்சுட்டு படிச்சுட்டு போகிறோம், அதில் நிலைத்து இருக்கிறீங்களா? நன்றி உள்ள இருதயத்தை கற்றுக்கிறீங்களா? இன்னுமே நான் நன்றி உள்ள இருதயமாக இருக்க போகிறேன், இனிமேல் நான் ஆண்டவருடைய பிரசன்னத்தை தேட போகிறேன், இனிமேல் மற்றவங்களை பற்றி தப்பாக நினைக்கிறத நான் விட்டுற போகிறேன், இனிமேல் மற்றவங்களுக்காக ஜெபிக்க நான் கற்றுக்க போகிறேன். மற்றவங்க அப்படி இருக்கிறாங்க மோசமாக இருக்கு, அந்த தப்பாக நினைக்கிற பதில் அவங்களுக்காக ஜபம் பண்ணலாம் இல்லை? அந்த ஜபம் இல்லை, அவங்கள பற்றி தப்பாக தான் நினைக்கிறது, ஜெபிக்க போகிறேன். நாலாவது சந்தோஷத்தின் ரகசியம் என்ன? அவங்களுடைய ஐக்கியத்தில் நான் சுவிசேஷ ஐக்கியத்தில் பவுல் சந்தோஷப்படுகிறார். பவுல் ரொம்ப சந்தோஷப்பட்டார், நீங்கள் என்னுடைய சுவிசேஷத்தில் பார்ட்னராக இருக்கீங்க, சுவிசேஷம் பரவுவதற்கு என்னோடு இருந்து சப்போர்ட் பண்ணியிருக்கிறீங்க, சுவிசேஷம் உங்களால் பரவி இருக்குது. முதல்ல ஆரம்பித்து சில பேர் விட்டுற மாதிரி இல்லை, சில பேர் ஆரம்பத்தில் வருவாங்க அப்புறம் விட்டுருவாங்க, அப்படி இல்லை. இவங்க முதல் நாள் தொடங்கி இந்த நாள் வரைக்கும் நான் ஜெயிலில் இருக்கிறேன், ஆனாலும் உங்களுடைய கமிட்மெண்ட் மாறலையே, அந்த ஐக்கியத்தில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நம்ம ஐக்கியத்தில் சந்தோஷப்படுறோமா? தொடர்ந்து கமிட்மெண்ட், எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் ஓடி போகலையே, உண்மையான பார்ட்னர்ஸாக நீங்கள் இருந்திருக்கிறீங்க, அதில் சந்தோஷப்படுற. நம்ம ஐக்கியத்தில் சந்தோஷப்படுறோமா? என்ன ஒரு சந்தோஷம் ஒரு பாஸ்டுக்கு, ஒரு சுவிசேஷ ஐக்கியத்தில் இது எவ்வளோ பெரிய சுவிசேஷ ஐக்கியம், அதில் நம்ம சந்தோஷப்படணும். ஆறாவது ரகசியம் என்ன பார்க்குறோம்? நிகழ்காலத்தில் எந்த சந்தோஷம் நமக்கு இல்லைனாலும் நமக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் நம்பிக்கை. நம்பிக்கை எதிர்காலத்து குறித்த நம்பிக்கை, அது ரொம்ப அதிசயமானது. ரொம்ப ஈஸி, நம்ம இப்போ சபை காரியம் இப்போ இருக்கிற நிலையை பார்த்து ரொம்ப சோர்ந்து போகிறது ரொம்ப ஈஸி இல்லைங்களா? ரொம்ப ஒத்து கூட சபையை பார்த்து ரொம்ப ஆராய்ந்தெல்லாம் பார்த்தோன்னா அழு கூட வந்துடும் நமக்கு, என்னடா இப்படி இருக்கிறாங்களேன்னு தலையைத்தான் பிச்சுக்கணும்னு தோணும். அது ரொம்ப ஈஸி, டிஸ்கரேஜ் ஆயிடுது. ஆனால் அவங்க இப்போ என்ன இருக்கிறாங்கன்றதை விட்டு, இவங்களில் நற்கிரியை ஆரம்பித்த தேவன் முற்று மொழிய அதை நிறைவேற்றி அவங்கள பரிபூரணப்படுத்துவார்ன்ற நம்பிக்கையோடு பார்க்கும்போது நமக்கு சந்தோஷம் வருதுங்க. மாவில் அற்புதமான ஒரு வசனம், ஆறாவது வசனம், தேவன் பரிசுத்தவான்களுடைய நித்திய பாதுகாப்பை வலியுறுத்துகிற வசனம், உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள்பரியந்து முடிய நடத்துவார் என்று நம்பி. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், உங்களில் ஒரு நற்கிரியை, உலகத்திலேயே மிக மிக பெரிய அற்புதம் உங்களுக்குள்ளேயே என்குள்ளேயே நடந்துக்கிட்டு இருக்கு. என்ன ஒரு அதிசய அற்புதம், என்ன ஒரு நித்திய அற்புதம், உன்னால் யோசிச்சு பார்க்க முடியுமா? ரோமர் சொல்லுது, எவர்களை அவர்கள் முன்குறித்தாரோ, நித்தியத்தில் முன்குறித்து பிளான் பண்ணாரோ அந்த வேலையை, என்ன தன்னுடைய குமாரனின் சாயலாக ஆவதற்கு நம்மளை முன்குறித்தாரா நித்தியத்தில், அந்த வேலை உங்களுக்குள்ளேயோ என்குள்ளேயோ நடந்துக்கிட்டு இருக்கு. நித்தியத்தில் பிளான் பண்ண வேலையை கடவுள் நடத்திக்கிட்டு இருக்காரா உங்களுக்குள்ளேயோ எனக்குள்ளேயோ? எவ்வளோ பெரிய காரியம் அது, அதை நம்ம மதிக்கிறோமா, அதை பார்க்குறோமா? கடவுளுக்கு மிகப்பெரிய கவனம் நம்ம வாழ்க்கையில் அதுதான், நமக்குள்ள நடக்கிற அற்புத வேலை தான். நம்ம எதில் கவனிக்கிறோம்? நம்ம குடும்பம், நம்ம வேலை, நம்ம கஷ்டம், அதுலேயே தான் கவனம். ஆனால் கடவுளுடைய மிகப்பெரிய கவனம் இதெல்லாம் பயன்படுத்தி நமக்குள்ள இயேசுவின் சாயலாக நம்மளை மாற்றிக்கிட்டு வர்றத அற்புத வேலையில் தான் அவருடைய கவனம். அவர் எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருக்கார், நம்ம எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு தான் நமக்கு சந்தோஷம் இல்லை, அது இல்லையா இது இல்லையேன்றோம். அதெல்லாம் வச்சு ஆண்டவர் உன்னை மாற்றிக்கிட்டு இருக்கார்ப்பா, அதெல்லாம் வச்சு உனக்கு பொறுமையும் விசுவாசத்தையும் கொடுத்துட்டு இருக்காரு, அதெல்லாம் பார்க்கலையா? நீ எவ்வளோ பொறுமையோடு வளர்ந்துக்கிட்டு இருக்கிற, எவ்வளோ ஆண்டவரை நம்புகிற, எவ்வளோ குணம் மாறிக்கிட்டு இருக்கு, இயேசு மாதிரி மாறிக்கிட்டு வர, அதெல்லாம் அதிசயமாக இல்லை உனக்கு? அதெல்லாம் நம்ம பார்க்கறதில்ல, நம்முடைய கவனம் எல்லாம் வெளியில் ஆண்டவருடைய மிகப்பெரிய கவனம், மிகப்பெரிய அற்புதம், பிரம்மாண்டமான ஒரு அற்புதத்தை நமக்குள்ள நிகழ்த்திக்கிட்டு இருக்கிறார். அதை பார்த்து தான் பவுல், உங்களில் ஒரு நற்கிரியை ஆரம்பித்த தேவன், ஆரம்பிச்சு விட்டுறல, அவரு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. உனக்கு உணர்றியோ இல்லையோ அது தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்கு. உன் சூழ்நிலைகள், உடைய வேலை சூழ்நிலைகள், பொருளாதார சூழ்நிலைகள், உறவுகள் எல்லாத்தையும் வச்சு உன்னை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கார். அவர் நித்தியத்திலேயே பிளான் பண்ண வேலை அது உனக்குள்ள நடந்துக்கிட்டு இருக்கு. அதை அதை பரிபூர்ணத்துக்கு கொண்டு வந்து முடிப்பார். என்ன உபத்திரம், என்ன சோர்வு, சில நேரங்களில் ஐயோ நான் மறவே மாட்டேன்றேன்னு இப்படி இருக்கிறேனே, நீ விட்டுடலாம், விட்டு கொடுத்துடலான்ற மாதிரி உனக்கு இருக்கலாம், ஆண்டவர் விட்டு கொடுக்க மாட்டேன். என்ன ஒரு சந்தோஷம், அது யோசிச்சு பாருங்களேன். என்ன ப்ரெஷர்ஸ், என்ன சூழ்நிலை, என்ன நம்மளை நெருக்கிற சூழ்நிலை இருந்தாலும் அதை நினைச்சு பார்த்தா நமக்கு நம்பிக்கை வராது. நான் ரிப்பீட் பண்ணுறது தான், ஆனால் இதுதான் நிலைத்து இருக்கிறதுங்க. இதெல்லாம் நீங்கள் மனசில் நினச்சி பார்க்கறது இல்லை, இதெல்லாம் நினச்சி பார்த்தா தானே சந்தோஷம் வரும் இல்லைங்களா. இதெல்லாம் தான் நம்ம நினச்சி பார்க்கணும், இதெல்லாம் திருப்பி திருப்பி நீங்கள் நினச்சி பார்க்கணும். இதில் நிலைத்திருக்கணும். எவ்வளோ பெரிய அற்புதம், என் கஷ்டம் தான், அந்த பிரச்சனை தான், இந்த பிரச்சனை தான், எல்லாம் நெருக்கிற மாதிரி தெரியுது. உள்ளுக்குள்ளே பவுல் சொல்கிறாரு, வெளி மனுஷன் செத்துக்கிட்டு இருக்கான், அழுகிக்கிட்டு இருக்கான், ஆனால் உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாகி மறுரூபம் ஆகிட்டு இருக்கிறான். அதை நம்ம அந்த வேலையை பார்க்குறோமா? அது எவ்வளோ அதிசய வேலை, நித்திய வேலை நமக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்கே, அதை பார்த்து மகிழணுமே. என்னை பரிபூர்ணப்படுத்திக்கிட்டு இருக்கார் தேவன். இந்த வாழ்க்கையின் சூழ்நிலைகள், இந்த வாழ்க்கையின் பயணத்தில் ஒரு நாள் இயேசு கிறிஸ்து நாள் வரும்போது பரிபூர்ணமாக தேவனுடைய பிரசன்னத்தில் மாசு மறு குற்றம் இல்லாமல் நான் ஒரு நாள் நிற்க போகிறேனே, என்ன ஒரு அதிசயம். அது உங்களுக்கு என்கரேஜிங்காக இல்லை? ஒரு நாள் வரப்போகுது. இன்னைக்கு ரொம்ப சோர்வாக தான் இருக்கலாம், ஆனால் ஒரு நாள் வரப்போகுது, அந்த நாளில் குறைவெல்லாம் நிறைவாகி அறகுறையெல்லாம் பரிபூர்ணப்பட்டு மாசு மறு இல்லாமல் தேவ தூதர்களும் நிற்க முடியாது அந்த பரிசுத்த தேவனுக்கு முன்பதாக. நீங்களும் நானும் மகிழ்ச்சியோடு நிற்கிற ஒரு நாள் வரப்போகுது. அந்த வேலையை நமக்குள்ளே நடத்திக்கிட்டு இருக்காராமே, என்ன ஒரு அதிசயம், என்ன ஒரு கான்ஃபிடென்ஸ். எப்படிங்க இது நம்மளாம் நடக்குதா? அதை நினச்சி, இதை நினச்சி இக்கட்டுக்களை நினச்சி சோர்படைகிறீங்க, இதை நினச்சி மகிழுங்களேன். உள்ளுக்குள்ளே எவ்வளோ பெரிய வேலை நடந்துக்கிட்டு இருக்கு தெரியுமா? எவ்வளோ பெரிய வேலை. இது எப்படிங்க நடக்கும், என்னங்க நம்முடைய நம்பிக்கை? உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அதில் தான் நம்ம நம்பிக்கை, கான்ஃபிடென்ஸ். நம்மள இல்லை, நம்ம இன்றைக்கி அப்படி இருப்போம், இப்படி இருப்போம், நம்மளை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் முற்றி ஆரம்பித்ததை நிச்சயமாக முடிப்பார் என்றது. எந்த டிஸ்கரேஜ்மெண்ட், எந்த கண்டிஷன் நமக்கு சோர்வாக்கலாம் சில நேரங்களில், சில நேரங்களில் நம்ம மனத்தளர வைக்கலாம் சில சூழ்நிலைகள் இல்லைங்களா, அப்படி ஆகலாம். சில பேர் நமக்கே வந்து சொல்ல, என்னங்க இப்படி இருக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லும்போது பொறுமையார், இன்னும் வேலை முடியல இல்லைங்களா, இன்னும் ஆண்டு ஒரு வேலையை வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. சில நேரங்களில் அறகுறையாக வேலையை நடுவில் போய் பார்க்கும்போது அது அசிங்கமாக தெரியும், நல்லா தெரியாது, இன்னும் வேலை முடியலை. அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையிலையும் சரி, என் வாழ்க்கையிலையும் சரி, சோர்வடையும் போது அமைதலாக கொஞ்சம் பொறுமையாக இருப்போம், இன்னும் வேலை முடியலை, ஆண்டவர் முடிக்கும் போது முடிப்பார். ஆகவே இந்த ஆறு ரகசியங்களில் நாம் நிலைத்திருக்கும் போது தான், இதன்படி நம்ம வாழ்க்கை முறைகள் சிந்தனைகள் இருக்கும் போது தான் சந்தோஷம் வரும். இன்னைக்கு கடைசியாக இந்த ஏழாவது ரகசியத்தை பார்த்து நம்ம முடிப்போம். என்னங்க ஏழாவது ரகசியம்? 7-8 வசனங்களில் வருகிறது. அதை கவனமாக நீங்கள் முதல்ல படித்தா தான், நம்ம சபையில் சாமன் இன்ட்ரெஸ்டாக இருக்கணும்னா வசனம் என்ன வசனத்தை அவர் விளக்குறாருன்னு முதலே நீங்கள் படிச்சிருக்கணும், அந்த வசனம் தெரிஞ்சிருக்கணும். இல்லைன்னா இவர் என்னவோ பேசிக்கிட்டு இருக்கிறாரேன்னு சில பேருக்கு இருக்கும். ஏன்னா கதை கேட்க வருவாங்க, கதை கேட்க வந்தால் நம்ம சாமன் இன்ட்ரெஸ்டாக இருக்காது. வசனம், அந்த வசனத்தின்படி வசனம் தெரிஞ்சிருக்கணும், அந்த வசனத்தை படிச்சுட்டு அந்த வசனத்தின்படி இவர் சொல்கிறாரான்னு பார்க்கும்போது தான் அந்த வசனத்தை எவ்வளோ நல்லா விளக்கி கொடுத்தாரு. அப்படிப்பட்ட மக்கள் தான், அதுதான் அப்படி தான் பிரசங்கத்தை கேட்க வரணும். கதை கேட்க வரக்கூடாது, கதை கேட்கறதுக்கு வேறு இடத்துக்கு போகலாம். ஓகே, நீங்கள் 7-8 கவனமாக படிங்க, கவனமாக நீங்கள் கேளுங்க.
என் கட்டுகளிலும் நான் சுவிசேஷத்திற்காக உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்தி வருகிறதிலும் நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் பங்குள்ளவர்கள் ஆனதால் உங்களை என் இருதயத்தில் தரித்துக் கொண்டிருக்கிறபடியினாலே உங்கள் எல்லோரையும் குறித்து நான் இப்படி நினைக்கிறது எனக்கு தகுதியாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ஒழுக்கமான அன்பிலே உங்கள் எல்லோர் மேலும் எவ்வளவோ வாஞ்சியாக இருக்கிறேன் என்பதற்கு தேவனே எனக்கு சாட்சி.
இந்த சந்தோஷத்தின் பயணத்தில் பவுல் படிப்படியா போய் இந்த வசனத்துல தன்னுடைய உச்சகட்ட சந்தோஷத்தின் நிலைய காரணத்தை ரகசியத்தை நமக்கு வெளிப்படுத்துறார். ஒரு விதத்துல பவுளுடைய இருதயம் பொங்கி வழிகிற ஒரு விளைவுனால வருகிற ஒரு வசனங்கள், அதுல எவ்வளவு விஷயம் இருக்கு, அது பார்த்து பார்த்து அனார்ந்து தான் போறேன் நான். அதை முழுசாக கூட பிரசங்கம் பண்ண முடியுமா தெரியல. இந்த இது சொல்லிக்கிட்டே வந்து சந்தோஷத்தின் உச்சகட்டத்தை இங்க அடைந்திருக்கிறார். ஒரு மியூசிக்கில் பார்த்தோன்னா மெது மெதுவாக போய் அது உச்ச ஸ்தாயலில் போகும். அந்த மாதிரி ஒரு மெது மெதுவாக 2-3 சொல்லி உச்சகட்டத்துக்கு வந்திருக்கிறார். பாருங்களா, படிப்படியாக சந்தோஷத்தின் பல காரியங்கள், நன்றி சந்தோஷத்தை கொடுக்கும், கடவுளுடைய பிரசன்னம், மற்றவங்களுக்காக ஜபிக்கிறது, மற்றவங்களுடைய எதிர்காலத்தை நினச்சி சந்தோஷப்படுறதுல எல்லாத்தையும் சொல்லி இங்கே அவருடைய சந்தோஷத்தின் உயர்ந்த நிலை, மவுண்ட் எவரெஸ்ட் ஆஃப் ஜாய், சந்தோஷத்துக்கு இதாங்க உச்ச நிலை. இதுவரைக்கும் நீங்க பார்த்ததெல்லாம் சின்ன ஒரு ஆறுகள், இதுவரைக்கும் என்னுடைய சந்தோஷத்தின் ரகசியங்கள்லாம் பார்த்த ஆறுகள். ஆனா இந்த ஆறுகள் புறப்பட்டு வருகிற ஆழமான சமுத்திரத்தை உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்லி இந்த வசனத்துல அவர் திறந்து காட்டுறார் நமக்கு. இதெல்லாம் எங்கிருந்து வருது தெரியுமா? இவ்வளோ எனக்கு சந்தோஷம் ஜெயிலில் இருந்தோ எதுக்காக வருது தெரியுமா? பாருங்கள் என்ன கடைசி சந்தோஷம், உச்சகட்ட சந்தோஷம் பவுலுக்கு என்ன? அன்பின் சந்தோஷம். இது அன்பினால் வருகிற சந்தோஷம், அதான் ஏழாவது ரகசியம், அன்பின் சந்தோஷம். பவுல் வந்து அடக்க முடியாத சந்தோஷத்தில் அவர் இருதயம் துள்ளுறதுக்கு வந்து அவர் உள்ளத்துலேருந்து பொங்கி வருகிற அன்பு தான் காரணம். எந்த அளவுக்கு அன்பு அது, அவர் இருதயமெல்லாம் கடவுளுடைய அன்பு நிரம்பி போய், ஒரு பாத்திரம் நிரம்பி போச்சுன்னா என்ன ஆகும்? அது வழிஞ்சி மற்ற இடத்துக்கு போகும். அந்த மாதிரி ஒரு இருதயம் நிரம்பி போய் வழிஞ்சி அது பிலிப்பியர்களுக்கு போகுது, அந்த கடவுளுடைய அன்பு போகுது. அதுதான் உயர்ந்த காரணமாக அவர் சொல்றாரு. பாருங்களேன், இதை விட ஒரு உயர்ந்த, இதை விட ஒரு சிறந்த, இதை விட ஒரு உன்னத காரணம் ரகசியம் அன்பு சந்தோஷத்துக்கு இல்லைங்க. அன்பை விட ஒரு பெரிய காரணம் சந்தோஷத்துக்கு இல்லை. அதை நம்ம பார்த்து படிக்கணுமே, அதை பார்த்து அன்பு, கடவுளுடைய அன்பை விட நம்மளை சந்தோஷமா ரம்யமா வைத்திருக்கக்கூடிய வேற ரகசியம் கிடையவே கிடையாது. அது என்னன்னு இந்த வசனங்களை நம்ம பார்த்து படிப்போம். இந்த ரெண்டு வசனங்கள் பவுலுடைய அன்பை பத்தி நமக்கு சொல்லுது. அதுல அஞ்சு காரியங்களை படிச்சுக்குவோம். பவுல் அஞ்சு தலைப்புல பவுலுடைய அன்பு அறிவு சார்ந்தது. முதலாவது, பவுலுடைய அன்பு ஆழமானது. பவுலுடைய அன்பு ரொம்ப உண்மையும் நேர்மையானது. பவுலுடைய அன்பின் மூலம் என்னன்னு பார்ப்போம். அது சுவிசேஷ பந்தத்தின் அன்பு என்பதை பார்த்து படிப்போம். ஓகே, அஞ்சு தலைப்புகள். முதலாவது, பவுலுடைய அன்பு அறிவை சார்ந்தது. பாருங்களேன் அவர் என்ன சொல்றார் ஏழாவது வசனத்துல, உங்கள் எல்லோரையும் குறித்து நான் இப்படி நினைக்கிறது, எனக்கு நினைக்கிறது தகுதியாயிருக்கும். நினைச்சு திங்க் பண்றது, உங்களை பத்தி நான் யோசிக்கிறது தகுதியா இருக்கும். இது அறிவு சார்ந்த அன்பு. இந்த உலகத்தில் இருக்கிற அநேக அன்புக்கு அறிவு இருக்கிறது இல்லை. பெற்றோர்களுடைய நம்முடைய பாசங்கள்ல அறிவு இருக்கிறது இல்லை. பாசத்து பாசம் காட்டுறோம்னு சொல்லி யோசிக்கிறது இல்லை சில நேரங்களில் நம்ம. அதே மாதிரி காதலர்களுக்கு இருக்கக்கூடிய அன்புல அறிவே இருக்காது. அங்க அறிவு இருக்குதா அவனுக்கு? அவன் போய் உன்னை வச்சு காப்பாத்துவானா, அவன் பின்னாடி போறியா? ஏன்னா அறிவே இருக்கிறது இல்லை. காதலுக்கு கண் இல்லைன்றது அறிவு இருக்காது இல்லை. காதலுக்கு அறிவே இருக்காது. அறிவில்லாத ஒன் அன்பு தான். சில பேருக்கு அன்புன்ற பேர்ல யோசிக்கவே மாட்டாங்க, அறிவில்லாம என்னென்னவோ செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, ஆனா அதுக்கு பேர் அன்புன்னுவாங்க. அன்பு அது இல்லைங்க, தெய்வீக அன்பு அறிவை சார்ந்தது. உங்களை பத்தி நான் சிந்திக்கிறேன், சிந்தனை, இன்டலெக்சுவல் லவ் இது. பாருங்களேன், உங்களை பத்தி நான் சிந்திக்கிறேன். இந்த அன்பு உலகத்துல இல்லை இருக்கிற அன்பு மாதிரி இல்லை. இசைர் உங்களை பத்தி நான் இப்படி நினைக்கிறது தகுதியாயிருக்கும். பாருங்களேன், பவுலுக்கு இங்கிலீஷ பார்த்தீங்கன்னா ரைட், இது சரியானது. பவுலுக்கு ரைட்டை பத்தி ரொம்ப உணர்வுள்ள ஆளு. ரைட் இல்லாதது எதுவுமே செய்ய மாட்டார் அவர் இல்லைங்களா. கரெக்டா இருக்கணும், தகுதியா இருக்கணும், ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும், ஆண்டவருடைய வார்த்தையின் படி இருக்கணும், அதான் ரைட் இல்லைங்களா. இது ரைட். இப்படி நான் உங்களை பத்தி நினைக்கிறது ரொம்ப ரைட். அப்படிப்பட்ட அன்பு இது, அறிவை சார்ந்த அன்பு. பாருங்களேன், நான் உங்களை பத்தி ஒரு சுயநலமா யோசிச்சுக்கிட்டு இல்ல, ஒரு சென்டிமெண்டலா உணர்ச்சி பூர்வமா யோசிச்சுக்கிட்டு இல்ல, ஒரு கடமையா உங்களுக்கு செஞ்சுக்கிட்டு இல்ல, உங்க மேல பரிதாகப்பட்டு உங்களை மேல இல்ல, உங்க இது இது ஒரு முறையா நான் செஞ்சுக்கிட்டு இல்ல, இது சரியானதுனால உங்களை பத்தி நான் இப்படி சிந்திக்கிறேன்றார். பாருங்களேன், உங்களை பத்தி நான் இப்படி சிந்திக்கிறது வேதத்தின்படி இருக்கு, பிரமாணத்தின்படி இருக்கு, ஆண்டவரை கனம் பண்றபடி இருக்கு, ஆண்டவருக்கு பிரியமா இருப்பதுனால இப்படி நான் சிந்திக்கிறேன். அதனால தான் இந்த அன்பை நான் காட்டுறேன். என்ன சிந்திக்கிறீங்க அவங்கள பத்தி? இவ்வளவு நேரம் அவங்கள பத்தி சொல்லிட்டு வந்தது தான். உங்களை நினைக்கும் போதெல்லாம் நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். உங்களுக்காக நான் எப்பொழுதும் சந்தோஷத்தோடு நன்றி செலுத்துகிறேன். உங்க ஐ நீங்க என்னுடைய பார்ட்னர்ஸாக இருக்கிறீங்க. உங்களில் நற்கிரியை ஆரம்பித்த தேவன் நுற்றுமொழியாக முடிப்பேன். இதெல்லாம் அன்பில் நான் சிந்திச்சு வர்றது என்னுடைய சிந்தனையினால. இது கரெக்ட், இது ரைட். பாருங்கள, அது இது சிந்தனைன்றது வந்து வெறும் ஒரு வாட்டி சிந்திச்சு மறந்துடுறதை பற்றி அவர் பேசலை. உங்களை பற்றி என்னுடைய மன நிலைமையை பற்றி அவர் சொல்கிறார். உங்களை பற்றி என்னுடைய ஆட்டிடியூட், என்னுடைய மனநிலைமை இப்படிப்பட்டது, உங்களை பற்றி நான் இப்படி நினைக்கிறது, உங்களை பற்றி இப்படிப்பட்ட மனநிலை கொண்டிருப்பது கரெக்டானது. முதலாவது பவுலுடைய அன்பு வந்து அது அறிவு சார்ந்தது, அறிவுக்கு அறிவுள்ளது. பாருங்களேன், அறிவில்லாத அன்பு இல்லை, ஆனால் இந்த அறிவுள்ள அன்போடு இருந்தாலும் அதில் உணர்ச்சிகள் எவ்வளோ இருக்குன்னு பாருங்களேன். இது வெறும் அறிவு மாத்திரம் இல்லை, இதில் பயங்கர ஆழமான அன்பு இருக்குது. ரெண்டாவது, அறிவு சார்ந்தது மாத்திரம் ஆழமான அன்பு. ஏன் பவுலே இப்படி இப்போ அவங்கள பற்றி சிந்திக்கிறீங்க? ஏன் ஜெயிலில் இருக்கும்போது அவங்களுக்காக நன்றி செலுத்தி அவங்களுடைய ஐக்கியத்தில் மகிழ்ந்து அவங்க எதிர்காலத்தை நினச்சி நீங்கள் ஏன் குதிக்கிறீங்க? உங்களுக்கு என்ன அவ்வளோ சந்தோஷம்? இதாங்க ரகசியம், அவருடைய இருதயத்தின் ரகசியம். ஏன் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாரு? ஆறு மாதிரி ஓடுற இந்த சந்தோஷங்கள் எங்கேருந்து வந்துச்சு? அதோட சமுத்திரத்தை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கன்னு திறந்து திரைய திறந்து காட்டுற மாதிரி இதாங்க ரகசியம். என்ன தெரியுமா ரகசியம்? ஏழாவது வசனத்தில், உங்களை நான் இருதயத்தில் தரித்து கொண்டிருக்கிறபடியினாலே உங்கள் எல்லோரையும் குறித்து நான் இப்படி நினைக்கிறது எனக்கு தகுதியாக இருக்கும். உங்களை பற்றி நினைக்கும் போது நான் ஏன் துள்ளி குதிக்கிறேன் தெரியுமா? உங்களுக்கு நடக்கிற சந்தோஷத்தில் ஏன் மகிழ்றேன் தெரியுமா? அவர் என்ன சொல்கிறார்? உங்களை என் இருதயத்தில் தரித்து கொண்டிருக்கிறபடியினால். தரித்து நல்ல வார்த்தை தமிழில், இங்கிலீஷில் ஐ ஹோல்ட் யூ இன் மை ஹார்ட்னு வருது. உங்களை ரொம்ப அழகான வார்த்தை. என்ன உங்களை தரித்திருக்கிறதுனா என்னங்க? சில பேர் நம்ம நினைப்போம் விட்டுருவோம் இல்லைங்களா? இது வந்து நீங்கள் என் இருதயத்தில் என்னுடைய ஒரு பாகமாக இருக்கிறீங்க. தரித்திருக்கிறதுனா நிலைத்திருக்கிறது. என் இருதயத்தில் உங்களை எப்பொழுதும் நான் வச்சிருக்கிறபடினால் உங்களை நினைக்கும் போதெல்லாம் நான் என்னில் நீங்கள் நிலைத்திருக்கிறீங்க, என் இருதயத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. சரிங்களா? எந்த அளவுக்கு இருக்கிறேன்னா அந்த வார்த்தை என்ன அர்த்தம்னா, என்னுடைய உள்ளத்தில் என்னுடைய நீளமும் அகலத்திலையும் ஒரு துணி மாதிரி நினச்சிங்கன்னா என்னுடைய நீளத்திலையும் அகலத்திலையும் நீங்கள் பின்னி பிணைஞ்சு என்னில் ஒரு பாகமாக நீங்கள் இருக்கிறபடியினால். இதை விட காதல் கடிதத்தை எங்கன்னா பார்த்துருக்குறீங்களா? என் கண்ணே, என் மணியே, என் முத்தேன்றார் பவுல். என்ன சொல்கிறாரு? என்னுடைய உள்ளத்தில் அகலத்திலையும் ஆழத்திலையும் ஒவ்வொரு அணுவிலையும் பின்னி பிணைஞ்சு என்னுடைய பாகமாக நீங்கள் இருக்கிறபடினால். அதனால தான் எனக்கு எவ்வளோ சந்தோஷம் உங்களை அப்படி நான் நினச்சிருப்பதுனால். என்னங்க என்னங்க அன்பு இது? நீங்கள் என்னில் ஒரு பாகமாக இருக்கிறீங்க. என்ன நீங்களோ நானும் ஒன்றா இருக்கிறோம். நான் ஐ ஹோல்ட் யூ இன் மை ஹார்ட். என் இருதயத்தில் நீங்கள் தரித்திருக்கிறபடியினால், அவருடைய உள்ளான இருதயத்தின் ஆழத்தில் இவங்க ஒரு பாகமாக இருப்பதுனால். பாருங்களேன், என்னில் இன் பின்னி எவ்வளோ அழகு. ஏங்க இந்த மனுஷன் சந்தோஷத்தில் துள்ளுது? அவங்களுக்கு ஒன்று நடந்தா, அவங்கள பற்றி ஏதாவது நடந்தா ஏன் இவருக்கு 10 மடங்கு கிடைச்ச மாதிரி சந்தோஷப்படுறாரு? ஏன்? இதுதான் காரணம். இதுதான் அவங்களுக்காக இரவும் பகலும் ஜபிக்கிறதுக்கும் அவங்களுக்கு நடக்கிற காரியங்களை மகிழ்றதுக்கும் அவங்களுடைய எதிர்காலத்தை நினைச்சு இவர் குதிக்கிறதுக்கும் காரணம் என்ன? என்னில் நீங்கள் ஒரு பாகமாக இருப்பதனால், என்னில் பின்னி பிணைஞ்சு உங்கள் என் இருதயத்தில் நீங்கள் இருப்பதனால். இதுக்கு பேர் தாங்க அன்பு. இதுக்கு ஒரு உதாரணம் எப்படி வளர்க்குறது? நம்ம சோழ ஒரு வேலை உதாரணம் கொடுத்தா இதுக்கு புரியலாம். ஒரு மங்கலான உதாரணம் தான் இது. நம்ம பிள்ளைகள் மேலே, நம்ம பிள்ளைகள் மேலே வச்சிருக்கிற அன்புக்கு ஒரு உதாரணம் கொடுக்கலாம். ஆனால் இதுதான் இல்லை, அதை கடந்தது. இது நம்ம பிள்ளைகளை பற்றி நம்ம எப்படித்தானே நினைக்கிறோம். நம்ம எங்கே இருந்தாலும் நம்மள ஒரு பாகமாக அவங்க பின்னி பிணைஞ்சில்ல. நம்ம எதை நினைச்சாலும் அவங்கள நினைக்காமல் இருக்கிறது இல்லையா இல்லைங்களா? அவங்க தான் முக்கியம். அவங்களால நம்ம வாழ்க்கை முறைகளை மாற்றிக்கிறோம், எத்தனையோ காரியங்களை செய்துக்கிறோம். அவங்கள சுற்றி தான் நம்ம வாழ்க்கை இருக்குது. ஒரு காரியம் அவங்களுக்கு நடந்துருச்சுன்னா அவங்களுக்கு நடந்ததை விட நமக்கு நடந்த சந்தோஷம் உள்ளே போய் ஒரு ஸ்டேஜில் போய் ஒரு மெடல் நம்ம புள்ள வாங்கிருச்சுன்னா நமக்கு என்னவோ 10 மெடல் கொடுத்த சந்தோஷம் நமக்கு வர்றதில்ல. ஏங்க? ஏன்னா அவங்க நம்மளை பின்னி பிணைஞ்சு நமக்குள்ள உள்ளத்தில் அப்படி இருப்பதுனால. அந்த மாதிரி தான் பவுலுடைய அன்பு. இந்த மக்கள் மேலே இவர் வச்சிருக்கிற அன்பு எவ்வளோ ஆழமானதுன்னா, என்னில் நீங்கள் பின்னி பிணைஞ்சிருப்பதுனால உங்களுக்கு நடக்கிற ஒரு காரியங்கள் எனக்கு நடந்த மாதிரி ஆனந்தம் சந்தோஷம். ஏங்க பவுல் உங்களுக்கு இவ்வளோமா ஆழமான அன்பு எங்கேருந்து வந்துச்சு? இந்த அன்பு எவ்வளோ ஆழமானது? 8வது வசனத்தில் தொடர்ந்து சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவின் உருக்கமான அன்பிலே உங்கள் எல்லோர் மேலும் எவ்வளவோ வாஞ்சையாய் இருக்கிறேன். பாருங்க காதல் கடிதம், ஒரு உருக்கமான அன்பிலே, உருக்கமான அன்பு. இது என்ன அன்பு? உருக்கமான அன்புல அது இருக்கிறதுனால் உங்கள் மேல் எவ்வளவோ வாஞ்சியாய் இருக்கிறேன். உருக்கமான அன்புனா அது ஒரிஜினல் வேர்டில் வந்து குடல் உருக்கமான அன்பு. சில நேரங்களில் அன்பில் நமக்கு உருகும், அன்பில் பாசத்தில் நம்ம உருகுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஆயிருக்கா. சில நேரங்களில் எமோஷ்னல் ஆகும்போது நமக்குள்ளுக்குள்ளே இருக்கிற சாஃப்ட் பாகங்க உள்ளுக்குள்ளே எல்லாம் உருக ஆரம்பிக்கும். அதை ஃபீல் பண்ணியிருக்கிறீங்களா? சில நேரங்களில் நம்ம பிள்ளைகள் மேலே பாசம், அதுங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா, அதுங்க மேலே ஆச்சுன்னா என்ன ஆகும், நம்ம ரொம்ப எமோஷ்னல் ஆகி உள்ளுக்குள்ளெல்லாம் நமக்கு உருக ஆரம்பிக்குது. உங்களுக்கு ஆகுதா? எனக்கு ஆகுமே. நமக்கு ஆகுது இல்லைங்களா? பிள்ளைகளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நெஞ்சு அப்படியே அடிக்கிற மாதிரி, மூச்சு அடிக்கிற மாதிரி ஆகும். தொண்டெல்லாம் பேச முடியாது, பேச்சே வர அப்படியே எமோஷ்னல், அப்படியே பாசம் எமோஷ்னல் வருது, இருதயமே ஜோர் அடிக்கிற மாதிரி ஆகும், வயிறெல்லாம் உருகிற மாதிரி, ஐயோ என் பிள்ளை அப்படின்ற மாதிரி அது எமோஷ்னல் ஆகுது. பாருங்களேன், அவர் அப்பேற்பட்ட வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார். இயேசு உருக்கமான அன்பிலே உங்கள் எல்லோர் மேலேயும் எவ்வளவோ வாஞ்சியாக இருக்கிறேன், உருங்குற என் லங்ஸ் அடிக்குது, எனக்கு மூச்சு பேச்சு வரல, நான் வார்த்தைகளை யூஸ் பண்ணுறேன், ஆனால் அந்த வார்த்தைகள் என்னுடைய எனக்கு தெரிஞ்ச உச்சக்கட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ணுறேன், அவ்வளோதான் எனக்கு தெரியும். ஆனால் அதை விட எவ்வளவோ அளவுக்கு மிஞ்சி உங்கள் மேல் வாஞ்சைய அன்பாக நான் இருக்கிறேன், உருக்கமான அன்பிலே எவ்வளவோ வாஞ்சையா இருக்கிறேன். என் ஹார்ட்டெல்லாம் அடிக்குது உங்களை நினைக்கும் போது, எனக்கு மூச்சு அடைச்சி போகுது, பேச்சு கூட வரமாட்டேன்னு உங்களை நினைக்கும் போது அவ்வளோ உங்கள் மேலே நான் அன்பாக இருக்கிறேன். இந்த அன்பை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? பாருங்களேன், இந்த ஊர் நம்ம ஊர் அன்பெல்லாம் காதல் அன்பு தான் கேள்விப்படுறோம். அந்த காதல் அன்பு எத்தனை நாள் தங்குது? மிஞ்சி போனால் 3 மாதம். என்னென்னலாம் பேசினேன், என்னென்னலாம் பண்ணேன், அனிமோன் முடிஞ்சவொடனே முடிஞ்சு போகுது அந்த காதல் அன்பு. வயம்லாம் இந்த அன்பை பாருங்கள், என்ன ஒரு இல்லை நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த விக்கிர ஆராதனான பிள்ளைகள் மேலே சுயநலமான அன்பு. இந்த அன்பை யோசித்து பாருங்கள். பவுலுடைய அன்பு அறிவை சார்ந்தது மாத்திரம் இல்லை, நியாயமான அன்பு மாத்திரம் இல்லை, அது ஆழமான அன்புங்க, ஆழமான அன்பு. எங்க கேள்விப்பட்டிருக்கோம், சில நேரங்களில் வார்த்தைகள் தான் சொல்லுவாங்க, ஆனால் அன்பு இருக்கா தெரியுமே. ஒருவேளை பவுல் இவ்வளோ பேசுறாரு, என்னில் நீங்கள் பின்னி பணஞ்சிருக்கீங்க, என்னுடைய பாகமாக இருக்கிறீங்க, உங்கள் மேல் உருக்கமான அன்போடு எவ்வளோ, இவ்வளோ தான் வாஞ்ச இல்லை, ரொம்ப வாஞ்ச, எவ்வளவோ வாஞ்சியாக இருக்கிறேன். இவர் என்ன கவிதை எழுதிட்டு இருக்காரா? சில நேரங்களில் உண்மையாவா பேசுகிற, சில நேரங்களில் நம்ம மேலே உருகுவாங்க, ஐயோ அன்பே அன்பு பார்த்தா நம்ம அப்படியே மயங்கிடுவோம் அந்த வார்த்தைகளில். ஆனால் அவங்க மனசில் அப்படித்தான் நினைக்கிறாங்களான்னு தெரியுமா உங்களுக்கு? யாருக்கு தெரியும்? கடவுளுக்கு தான் தெரியும். ஐயோ நம்ம ஒரு வீடு வாங்கியிருந்தோன்னா, ஐயோ நல்லா இருக்குது வீடு, நீங்கள் நல்லா இருக்கு, ஆனால் அவங்க உள்ளுக்குள்ள எவ்வளோ பொறாமல் இருக்குன்னு யாருக்கு தான் தெரியும்? நம்மள ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் பவுல் இப்படி பேசுறாரே, இவருக்கு உள்ளுக்குள்ள என்ன இருக்குது? பவுலுடைய அன்பு அறிவு சார்ந்தது மாத்திரம் இல்லை, ஆழமானது மாத்திரம் இல்லை, உண்மையானதுங்க, உண்மையானது. பாருங்களா அவர் சொல்றாரு, அவரு நான் கவிதைக்கு இது எழுதலப்பா, உணர்ச்சி வசப்பட்டு இது எழுதலப்பா. 8வது வசனத்துல என்ன சொல்றாரு? எவ்வளவோ வாஞ்சையா இருக்கிறேன் என்பதற்கு தேவனே எனக்கு சாட்சி, தேவன் எனக்கு சாட்சி. பாருங்களேன், ஜீவனுள்ள தேவன் யார் பார்வையில் எல்லோருடைய இருதயங்களையும் உணர்ச்சிகளும் வெட்ட வெளிச்சமா இருக்கோ அவரை நான் சாட்சிக்கு கூப்பிடுறேன். ஒருவேளை என் அன்புல உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? ஒருவேளை நான் கவிதையா எழுதியிருக்கிறேன், ஒருவேளை உங்களை சந்தோஷப்படுத்தணும்னு உணர்ச்சியில சொல்றேன், நீங்க நினைச்சிடாதீங்க, உண்மையாவே உங்க மேல உயிரோ உருக்கத்துல நான் இருக்கிறேன். அதுக்கு தேவனையே கூப்பிடுறேன் சாட்சியா, அவரே சாட்சியா நான் கூப்பிடுறேன். ஏன்னா இவர் பேசுற காரியங்கள் மனசுல இருக்கிற காரியங்கள் பார்க்க முடியாது, வார்த்தையில எவ்வளோ பேசலாம், மனசுல இருக்கிறது கடவுளுக்கு தான் தெரியும். அவர் கடவுளையே கூப்பிடுறார் சாட்சியா, நான் உள்ளத்துல உங்க மேல இப்படி அன்பா இருக்கிறேன்னு கடவுள் சாட்சி. உணர்ச்சி வசப்பட்டு பேசல, எவ்வளோ அன்புங்க இது, எவ்வளோ உண்மையான அன்புங்க. உங்க மேல நான் வச்சிருக்கிற வாஞ்ச அன்பு மெய்யானது என்பதை தேவன் சாட்சி, அது சாட்சியை கொடுக்க. உங்க மேல அன்பு இருக்கிறதுக்கு சாட்சி இல்லை, உங்க மேல் எவ்வளவோ இவ்வளவோ வாஞ்சியா இருக்கிறன்றதுக்கு தேவன் சாட்சி. என்ன அன்பு! உங்க மேல வாஞ்சியா இருக்கிறேன்றதுக்கு தேவன் சாட்சி. உங்களை நினைக்கும் போதெல்லாம் நான் சந்தோஷப்படுகிறேன், உங்களை ஆனந்தப்படுகிறேன், அதை வெளிப்படுத்துற உங்க மேல இருக்கிற வாஞ்ச பவுலுடைய அன்பு. அறிவு சார்ந்தது மாத்திரம் இல்லை, ஆழமானது மாத்திரம் இல்லை, உண்மையானது. இந்த உலகத்தில் இருக்கிற அன்பெல்லாம் உண்மை இல்லை, என்ன உண்மைன்னு ஆண்டவருக்கு தான் தெரியும். ஆனால் இது உண்மை, இது உண்மையான அன்பு. அதிசயம், எப்படிங்க ஒரு மனுஷனுக்கு இப்படிப்பட்ட அன்பு வரும்? இங்கிலீஷில் சொல்லுவாங்க டாக் ஈட் டாக் வேர்ல்டுன்னுவாங்க, நாய் நாயை சாப்பிட்ற உலகம் தான் இது. இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தரும் நம்மக்கிட்ட என்ன கிடைக்கும்னு தான் பார்க்குற உலகம். நம்ம எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஆதாயமோ அந்த அளவுக்கு தான் அன்பு, எந்த அளவுக்கு அவங்களுக்கு உதவி செய்யமோ அன்பு. அவங்களுக்கு ஒரு நாள் பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே நம்ம பிள்ளைகளாக இருந்தாலும் சரி நம்மளை மூளையில் தூக்கி போடுவாங்க. அவ்வளோதான் இந்த உலக அன்பு, பாசத்தோடு வளர்த்த அன்பு, அவ்வளோதான் இந்த உலகத்தின் அன்பெல்லாம். நம்ம செத்து போனாலும் ஃபோட்டோ வைப்பாங்க, ஃபோட்டோ வச்சு 3 மாதத்தில் நம்ம செத்தனால கூட மறந்துடுவாங்க, பிறந்தனால கூட மறந்துடுவாங்க. அவ்வளோதான் நம்ம காமிச்ச அன்புகள்லாம், இந்த உலகத்தின் அன்பல் அவ்வளோதான். அதுக்குத்தான் ஓடுறோம், அதுக்குத்தான் உரா ஓடுறோம். ஐயோ அன்பு 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 பாசம். இந்த அன்பை பாருங்க, மெய்யான தேவனே சாட்சி, இதுதான் மெய்யான். இவருக்கு எப்படிங்க வந்துச்சு இந்த அன்பு? சுயநல, அவரும் நம்மளை மாதிரி சுயநல ஆளு தானே, ஆதாமனுடைய புள்ள தானே, நம்முடைய சொந்தக்கார தானே இவர். இவருக்கொண்டு எப்படிங்க வந்துச்சு? நம்மை போல் பாடுள்ளவர் தானங்க பவுல். இவருக்கு எப்படிங்க வந்துச்சு? நம்மெல்லாம் சுயநல வாழ்க்கையில் வாழும்போது நானாச்சு, என் குடும்பம் ஆச்சு, என் வீடாச்சு, அவ்வளோதான் கவலை. மற்றவங்களை பற்றி மற்றவங்களுக்கு ஏதாவது செய்கிறத விடுங்க, மற்றவங்களை பற்றி யோசிக்கிறதுக்கே எனக்கு டைம் இல்லை. அப்படி வாழ்கிற நமக்கு மற்றவங்களை பற்றி ஜபிக்கிறது எழுதுறது உதவி அதெல்லாம் விட்டுருங்க. இவருக்கு எப்படிங்க வந்துச்சு இந்த அன்பு? இந்த அன்புக்கு காரணம் என்ன? இதோ இவங்க சொந்தக்கார் கூட இல்லையே, ஒரே தேசக்கார் கூட இல்லையே, இவர் வேற பிராந்திய யூரோப்பியன்ஸு, இவர் யூதன், அவங்க விக்கிர ஆராதனை வணங்குற யூரோப்பியன் மக்கள், வேற நிறம், வேற கலரு, வேற கல்ச்சரு, எல்லாமே வேற. இவங்களுக்கு எப்படிங்க, இவங்களுக்கு எங்கங்கிறது வந்துச்சு? பவுல் அதுக்கு காரணத்தை சொல்றார். பவுலுடைய அன்பு அறிவு சார்ந்தது, ஆழமானது, உண்மையானது மாத்திரம் இல்லை, அந்த அன்பினுடைய மூலம் அது எங்கேருந்து புறப்பட்டு வருது? த சோர்ஸ் ஆஃப் பால்ஸ் லவ் எங்கேருந்து? 8வது வசனத்தில் சொல்றார், இயேசு கிறிஸ்துவின் உருக்கமான அன்பிலே. இதனோட மூலம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவனுடைய எல்லையற்ற அன்புதான் எனக்குள்ள இருந்து பாஞ்சி உங்கள்கிட்ட வருது. இதனோட மூலம் இந்த ஆழமான அன்பு, நான் ஏங்குற அன்பு அம்மாடி எங்கேருந்து வருது தெரியுமா? இயேசு கிறிஸ்துவனுடைய எல்லையற்ற அன்பு, அதுதான் எனக்குள்ள இருந்து பாஞ்சி வருது. அதனோட ஆழம் நமக்கு தெரியுமா? அதனோட அகலம் நமக்கு பவுல் சொல்றாரு இல்லையா, இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பின் ஆழத்தையும் அகலத்தையும் அது புத்திக்கு அப்பாற்பட்ட அன்பு. அந்த அன்பு அசாதாரண அன்பு, இயற்கையான அன்பே கிடையாது, அற்புத அன்பு அது. அந்த அன்புல நான் உங்களுக்காக ஏங்குறேன், அந்த அன்பில் எனக்குள்ள நான் ஏங்குறேன். அது எவ்வளவு ஆழமானது யோசிச்சு பாருங்களேன். அல்ல, எல்லை கடந்த ஏக்கம் வாஞ்ச. இந்த அன்பு வந்து மனித இயற்கை இருதயத்தின் மண்ணில் வளைக்கிற அன்பு கிடையாது, இது இது தெய்வீகமான அன்பு, இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு, இயேசுடைய இணைப்புல இருந்து புறப்பட்டு வருகிற அன்பு. என் வார்த்தைகளை நீங்க கேட்டிருக்கிறீங்க, என் வார்த்தைகளை மிஞ்சினது என்னுடைய ஏக்கம். அந்த ஏக்கத்துக்கும் உங்களால நான் சந்தோஷப்படுற, ஜெயில இருந்தாலும் களி கூறுற, டான்ஸ் ஆடுற ஆனந்தமா இருக்கிற, ஏன் இதுக்கு வேற என்ன, இதுக்கு மூலம் என்ன? அன்பு. அந்த அன்பின் மூலம் என்ன? இயேசு கிறிஸ்துடைய எல்லையற்ற அன்பு எனக்குள்ள பாயிருதுனால பாருங்களேன். இயேசு கிறிஸ்துவனுடைய உருக்கமான அன்பு, த டெண்டர் மர்சிஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் பாருங்களேன். அதனால நான் உங்களை ஏங்குறேன். இயேசு கிறிஸ்துடைய குடல்ல இருக்கிற ஏக்கத்தை கொஞ்சம் உணர்ந்தவனாக நான் உங்களுக்காக ஏங்குறேன். அந்த அன்பு எவ்வளவு பெரிய அன்பு நம்ம நினைச்சு பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துடைய அன்பு, பிதாவுடைய அன்பு, அதுல இருந்து தான் வந்தது இல்லைங்களா? பிதா நம்மளை நித்தியத்துல எவ்வளவு அன்பு கூர்ந்தாருன்னு வேதம் சொல்லுது. அந்த அன்பு இன்னைக்கு நேற்று ஆரம்பிச்சது இல்லை, நித்தியத்துல ஆரம்பிச்சது. எந்த அளவுக்கு அந்த நேரத்தில் நித்தியத்தில் அன்பு கூர்ந்தாருன்னா உங்களை என்னையும் தெரிந்து கொண்டு யோசிச்சு பாருங்க. தெரிந்து கொண்டு எந்த அளவுக்கு அந்த அன்புக்கு சில நேரங்களில் அந்த ஃபால்ஸ் பொங்கி வரும். நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? நம்ம இந்த ஒக்னேக்கல்லாம் பார்த்தா, மழை சீசன்லாம் பார்த்தா அப்பா பொங்கி வரும். என்ன பவர்ஃபுல் ஃபோர்ஸ் அது, எதுவுமே அது முன்னாடி நிற்க முடியாது. இந்த நயகரா ஃபால்ஸ் எல்லாம் அந்த மாதிரி ஒரு பொங்கி வருகிற வல்லமையான அன்பு நம்ம மேலே அவருக்கு இருந்துச்சு. அந்த அன்புல அவர் என்ன பண்ணாருன்னா, தன்னுடைய குமாரனை கூட நொறுக்கிறதுக்கு, பிரியத்தோடு நொறுக்கிறதுக்கு கூட அது அந்த அன்பு சித்தம் கொண்டதான், தீர்மானம் கொண்டு உடன்படிக்கை செஞ்சுச்சான். எந்த அன்பு, அதனோட அன்பு ஆழம் அகலம் எவ்வளவு பெருசுங்க. கடவுளுடைய அன்பு மாழ்ந்த கடல் மாதிரி அந்த அன்பு. அந்த அன்பு இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே வந்து அந்த இயேசு கிறிஸ்துவில் அது அந்த அன்பு நித்தியத்தில் இருந்த அன்பு. மத்தேயுவில் நம்ம படிச்சுட்டு வரலையா, அந்த அன்புனால்தான் அவர் எல்லா மகிமையும் விட்டு இந்த உலகத்துக்கு வந்து சிலுவை பரியந்தம் தன்னை தாழ்த்தி மிகவும் வலி, மிகவும் வேதனை, மிகவும் அவமானமான சரீரத்திலையும் ஆத்துமாலையும் மிக கொடுமையான வேதனைகளை அவர் அன்பு சகிக்க செஞ்சது என்ன? நமக்காக சாபமாகி, நமக்காக பாவமாகி அந்த அளவுக்கு சகிச்சாரே, என்ன அவரை சகிக்க வச்சுச்சு? அந்த அன்பினுடைய உருக்கம் ஏக்கம் எவ்வளோ பெருசு இருந்தால் அம்மட்டும் நம்மளை தன்னை தாழ்த்தி இருப்பார். அந்த அன்பு, அந்த அன்பு நமக்காக இவ்வளோ பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போய் உட்கார்ந்துருக்கிற அந்த தேவன் நமக்காக எப்பொழுதும் ஏங்குறாராம், ஏங்குறாராம், எல்லையற்ற எவ்வளவோ ஏங்குறாராம். ஒவ்வொரு நிமிஷமும் என்னை மறவா இயேசு நாதான் அவர் உள்ளத்தில் எந்த அளவுக்கு ஏங்குறாருன்றத என் மூலமாக என் அன்பு அதனோட ஒரு துளியாக நான் உங்களுக்கு காட்டுகிறேன்ற ஒரு பாஸ்டர் எங்கே பார்க்குறோம், ஒரு போதகர் இங்க பார்க்கிறோம். இயேசு உங்களுக்காக எவ்வளவு ஏங்குறாரு தெரியுமா? அந்த ஏக்கத்தின் ஒரு துளியாகத்தான் அந்த அன்பு என் மூலமாக உங்களுக்காக ஏங்குது. அவர் நமக்காக பரிந்து பேசி எப்பொழுதும் அவர் எவ்வளவு ஏங்குறாரு நம்ம சொல்ல முடியுமா? அவருடைய அன்பின் ஆழத்தை நம்ம அளக்க முடியுமா? அதனோட சின்ன ஊற்றாக எனக்குள்ள பாயும்போது என்னுடைய லங்ஸ் எல்லாம் உருகுது, வயிறு குடல் கிடல் எல்லாம் உருகுது, என்னால் தாங்க முடியல, எவ்வளவோ ஏங்குறேன்னா. நான் ஜெயிலில் இருந்தாலும் உங்களை நினைத்து மிகவும் சந்தோஷப்படுறது, உங்களுக்காக பரிந்து பேசுறது, உங்களுடைய எதிர்காலத்தை நினைச்சு, உங்களுடைய பார்ட்னர்ஷிப்பை நினைச்சு டான்ஸ் ஆடுற அளவுக்கு சந்தோஷம். ஏன் எனக்கு சாப்பாடு கூட சரியில்லை, கஷ்டங்கள், வாழ்க்கை, நாளைக்கு தூக்கு கூட போட்டுருவாங்க, ஆனாலும் நிறைந்த சந்தோஷத்தினால இருக்கிறதுக்கு காரணம் என்ன? இந்த இயேசு கிறிஸ்துவுடைய அன்பு எனக்குள்ள பாயிருதுனால தான். அதுதான் என்னுடைய என்னுடைய சந்தோஷத்தின் உச்சக்கட்ட ரகசியம், உச்சக்கட்ட ரகசியம். ஏன்னா உங்களை என் இருதயத்தில் நான் வைத்திருக்கிறேன், எனக்குள்ள பின்னி பணிஞ்சிருப்பதனால் உங்களுக்கு ஒன்று நடக்கும்போது 10 மடங்கு சந்தோஷத்தை நான் நடக்கிறேன். எனக்கு நடந்ததை விட பெரிய சந்தோஷம் எனக்கு அந்த அன்பு, எனக்கு அந்த சந்தோஷத்தை கொடுக்கு, சந்தோஷத்தை கொடுக்கு. அதனால தான் ஒவ்வொரு தடவையும் உங்களை நினைக்கும் போது என் இருதயம் துள்ளுது, ஆனந்தப்படுது. யோசிச்சு பாருங்க. ஆகவே பவுலுடைய உச்சக்கட்ட அன்புக்கு காரணம் என்ன? இயேசு கிறிஸ்துவுடைய அன்பு, எல்லையற்ற அன்பு. த கிராண்ட் சீக்ரெட் ஆஃப் பால்ஸ் ஜாய். ஏங்க இவ்வளோ சந்தோஷமா இருக்கிறார்? இந்த ஜெயிலில் இருக்கும் போதும் அவங்களெல்லாம் நினைச்சுக்கிட்டு, அவங்கள பாடிக்கிட்டு, அவங்கள ஜெபம் பண்ணிக்கிட்டு ஏன் ஆனந்தமா இருக்க முடியுது? அதோட உச்சக்கட்ட மவுண்ட் எவரெஸ்ட் சந்தோஷம் அவருடைய அன்புனால வருது. பவுலுடைய அன்பு அறிவு சார்ந்ததுன்னு பார்க்கிறோம், ஆழமானதுன்னு பார்க்கிறோம், உண்மையானதுன்னு பார்க்கிறோம். அது இயேசு, அதனோட மூலம் இயேசு கிறிஸ்துடைய எல்லையற்ற அன்புன்னு பார்க்கிறோம். கடைசியாக இது சுவிசேஷ பந்தத்தினால் ஏற்படுகிற அன்பு. யாருக்கிட்ட இந்த அன்பு இருக்கும்? எந்த மக்களுக்கு மத்தியில் இந்த அன்பு பார்க்க முடியும்? சுவிசேஷ பந்தத்தில். உங்களுக்கு தெரியுமா, இது வெறும் ஒன் சைடட் லவ் இல்லை. சில பேர் ஒன் சைடட் லவ்ங்க அன்வாங்க. நான் ஒண்டித்தான் லவ் பண்ணுறேன், அவங்க பண்ணுறாங்களா தெரியல. இது ஒன் சைடட் லவ் இல்லை, பவுல் ஒண்டி லவ் பண்ணல. அந்த பிலிப்பியர் மக்கள் பவுலை விட ஒருவேளை அன்பு செய்யாமல் இருக்கலாம், ஆனால் அவங்களுக்கு பயங்கரமான வாஞ்சம் இருக்கு. ஏன்? அந்த வாஞ்சையினால தான் பவுல் எங்கே போனாலும் அவருக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வந்தாங்க. இப்போ ஜெயிலில் இருக்கும்போதும் விடலை. ஜெயிலில் இருக்கும்போதும் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த எபாஃப்ரடாஸை அனுப்பி, அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஆள், அவங்கள அனுப்பி கிஃப்ட் பவுலை கூட பார்த்துக்கு. இது என்ன ஆச்சு, எபாஃப்ரடைட்டிஸ் இங்கே வந்து அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, அவர் சுகம் அழுவின்னு அடைஞ்சிட்டார். இதை கேட்டு அவங்க இன்னும் வேதனை சோகம் அடைகிறாங்க. வாஞ்ச அதை கேட்டு பவுலுக்கு ரொம்ப சோகம், ஐயோ இவருக்கு நீங்கள் சோகமாக இருக்கிறீங்களேன்னு. அதை கேட்டு எபாஃப்ரடைட்ஸ்க்கு இன்னும் சோகம், ஐயோ நான் உடம்பு சரியில்லைன்னு அவங்க சோகமாக இருக்கிறாங்களேன்னு சொல்லி. அதனால பவுல் என்ன பண்ணுறாரு, இவரை ரெடி பண்ணி நல்லா பண்ணி, அப்பா என்ன நான் நல்லா பார்த்துக்கிறேன், சந்தோஷமாக தான் இருக்கேன், அவங்க சோகமாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு கூட போய் சந்தோஷப்படுத்து, அவங்கள ஆறுதல் படுத்து, நீ உடம்பு சரியில்லைன்னு நினச்சி அவங்க வருத்தப்படுறாங்கன்னு. இது என்னங்க, இது என்ன கூட்டங்க, இது என்ன உலகத்தில் இருக்கிறவங்களா இவங்க? ஒருத்தர் ஒருத்தர் மேல பச்சோனா ஏக்கோனா வாஞ்சானா இங்க பார்க்கணுமே. தங்களை பத்தி ஒரு கவலை இல்லை. அந்த எபாஃப்ரடா என் உடம்பு கெட்டாலும் பரவாயில்ல, பவுலுக்கு உதவி செய்யறேன்னு உடம்பு கெட்டுருச்சேன்னு, ஐயோ நான் உடம்பு கெட்ட பரவாயில்ல, ஐயோ அவங்க சோகமா இருக்கிறாங்களேன்னு சொல்லி அவங்கள ஆறுதல் பட்டுனா, ஜெயிலில் இருந்தாலும் பரவாயில்ல நீங்க போய் அவங்கள. இது ஒரு ஒரு கேங், இது இது ஒரு அதிசய பிறவிகள் இவங்க. ஒருத்தர் ஒருத்தர் மேல பின்னி பிணைஞ்சிருக்கிற அன்புள்ளவர்கள். இங்க பாருங்களேன் என்ன பாசத்தோடு பேசுறாரு. 4:1 ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரர்களே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமும் ஆனவர்களே, பிரியமானவர்களே. அது உருகுது வார்த்தை. நம்ம சும்மா பிரியமானவர்களே அப்படின்ட்டு போறோம். எவ்வளவு வாஞ்ச, என்ன சந்தோஷம், என் சந்தோஷம் நீங்க தான், என் கிரீடம் நீங்க தான், பிரியமானவர்களே, பின்னம் பிரியமானவர்களே. அதிசய உறவு. எப்படிங்க ஒருத்தர் ஒருத்தர் இப்படி நேசிக்க முடியும்? எப்படிங்க இயேசுடைய எல்லையற்ற அன்பு ஒரு மக்களுக்குள்ள இப்படி பாய முடியும்? அந்த பாய வைக்கக்கூடிய பந்தம் என்ன? கவனிச்சு பாருங்களேன். ஏன் நீங்க எனக்கு உதவி செஞ்சீங்க, நான் உனக்கு உதவி செஞ்சு அதனால ஃப்ரெண்ட்ஸா நம்ம? அது சுயநல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரெண்டு பேர் உறவுக்காரர், அதனால ஃப்ரெண்ட்ஸா? இல்லை. நம்ம ரெண்டு பேர் ஒரே, உங்க முகம் எனக்கு பிடிக்கும், என் முகம் உங்களுக்கு பிடிக்கும், அதனாலயா? இல்லை. உங்க கேரக்டர் என் கேரக்டர், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இவங்க ரெண்டு பேர் இப்படி பிணைஞ்சிருக்கிறதுக்கு ஒரே பந்தம் என்ன தெரியுமா? சுவிசேஷ பந்தம். உங்களால் எனக்கு ஆதாயம், என்னால் உனக்கு ஆதாயம். அது இல்லை ஆதாயம், எல்லா உலக பிரகாரமான காரணங்களே எதுவுமே கடந்து போய் ஒரே பந்தம் இந்த அளவுக்கு இவங்களை இணைச்சிருக்கிறதுக்கு வந்து சுவிசேஷ பந்தம். சுவிசேஷத்தை பரப்பணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும்ன்ற ஒரு வைராக்கியம், வாஞ்ச, குறிக்கோள், லட்சியம் ஒவ்வொருத்தர் உள்ளத்துலேயும் அனலா தீவட்டி எரியறதுனால தான் இயேசுடைய அன்பு இவங்களுக்குள்ள இப்படி பாயுது. பாருங்களேன் என்ன இப்படி இந்த கூட்டத்தை ஒண்ணு கொடுத்துச்சு. 7 படிங்களா, கவனிச்சு பாருங்க.
என் கட்டுகளிலும் நான் சுவிசேஷத்திற்காக உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்தி வருகிறதிலும் நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் பங்குள்ளவர்களானதால் உங்களை என் இருதயத்தில் தரித்துக் கொண்டிருக்கிற வழியினாலே உங்கள் எல்லோரையும் குறித்து நான் இப்படி நினைக்கிறது எனக்கு தகுதியாக இருக்கிறது.
என் கட்டுகளிலும் நான் சுவிசேஷத்திற்காக உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்துகிறதிலும் நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் பங்குள்ளவர்களானபடியினால் சுவிசேஷத்தில் நான் சுவிசேஷத்துக்காக என் உயிரையும் கொடுக்க ரெடியாக இருக்கிறேன், சிறையிலையும் போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். என்னத்தான் என்னுடைய சூழ்நிலை இருந்தாலும் சுவிசேஷத்துக்காக கட்டப்பட்டவனாக இருக்கிறேன். நீங்களும் அதே வைராக்கியத்தோடு என்னோடு பங்காளிகளாக இருப்பதனால தான் நமக்குள்ள இந்த அன்பு பந்தம், சுவிசேஷத்தின் அடிப்படையில் வந்திருக்கிற பந்தம். அதுதான் நம்மளை இந்த பந்தத்துக்குள்ள கொண்டு வந்துச்சு. அது அந்த பந்தம் தான் இயேசு கிறிஸ்துடைய அன்பு, எல்லையற்ற அன்பு நமக்குள்ள பாயுது. நீங்க ஆரம்பித்த முதல் நாள் முதல் இந்நாள் வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறீங்க சுவிசேஷ வேலையில. யோசிச்சு பாருங்களேன், இந்த நாள் நான் சிறையில் இருக்கிறேன், அதான் என் சிறையிலையும் நான் ரோமர் ஜெயிலில் இருக்கிறேன். உங்கள் பார்ட்னர்ஷிப் நின்று போச்சா? சில பேர் பாஸ்டர் ஜெயிலில் போட்டாங்க, மக்கள் அட்ரஸ் தெரியாமல் ஓடிடுவாங்க. இயேசுவை பிடிச்சிட்டு போனாங்க ஜெயிலுக்கு, அப்போஸ்தலர் எங்கன்னா காணும் இல்லைங்களா, ஓடிட்டாங்க. ஆனால் இவர் ஜெயிலில் இருந்தாலும் இவரோட அடையாளம் காமிச்சு கொண்டு இவரை சப்போர்ட் பண்ணுகிறவர்களாக, இவரால் வெக்கப்படாமல் இவருக்கு துணை நின்றவர்கள் இவர்கள். அதனால உருக்கம் மாறல. ஆனாலும் அப்பாப்ரிடேட்டர்ஸ் அனுப்பி சப்போர்ட் பண்ணி அவங்களுடைய ஆழமான கமிட்மெண்ட்டும் ஒப்புரவாக்குதலும் சுவிசேஷத்துக்காக கொஞ்சம் கூட அசையலை. நம்ம ரெண்டு பேரும் ஒரே வைராக்கியம் கொண்டு உள்ளவர்களாக இருக்கிறோம். என்னுடைய சிறையிலையும் என்னுடைய கட்டுகளிலும் அந்த ரெண்டு வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. சுவிசேஷத்தை தற்காக்கவும் சுவிசேஷத்தை உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்தவும். சுவிசேஷத்தை தற்காக்கும் டிஃபென்ஸ், ரெண்டும் லீகல் டேர்ம். இதுதான் காஸ்பிள், இதுதான் உண்மையான காஸ்பிள் என்றது. அதை வாதம் பண்ணி தற்காக்கணும் அதை. ஏன்னா நிறைய போய் காஸ்பிள்ஸ் இருக்கு, நிறைய போலித்தனமான காஸ்பிள்ஸ் இருக்கு. அதை செய்யறாங்க, இதை செய்யறாங்க, இயேசு அதை செய்யறாரு, அற்புதம் செய்யறாரு, போலியா காஸ்பிள்ஸ் இருக்கு, செழிப்பு உபதேசம் இருக்கு. இல்லை அதெல்லாம் தப்பு, இதுதான் காஸ்பல். அதை தற்காக்கிறதுக்கு நான் ஜெயிலுக்கு கூட வந்திருக்கிறேன். அதை உறுதிப்படுத்த, அதை அறிவிக்கிறதுக்காக நான் எந்த அளவுக்கு போறதுக்கும் ரெடியா இருக்கிறேன். என்னுடைய சிறையிலையும் அந்த சுவிசேஷத்துக்காக தற்காக்கிறதுக்கு என்னோடு நீங்க நின்று இருக்கிறீங்க. நான் ஜட்ஜஸ் முன்னாடி நீதிபதிகளுக்கு போய் நிற்கும் போது அதில் நீங்க பங்காளிகளா என்னோடு இருந்திருக்கிறீங்க. டிஃபென்ஸ் அண்ட் த கன்ஃபர்மேஷன் ஆஃப் த காஸ்பல். பாருங்களேன், அவர் ஒருவேளை அவனை விசாரிக்கும் போது அது அவர் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதா இருக்கலாம், அவருடைய முழு ஊழியமே தான் இதுதான் சுவிசேஷம்னு தற்காக்கணும். அது தற்காக்குற வேலை நமக்கு இருக்குது, இதெல்லாம் மற்றதெல்லாம் பொய்ன்னு சொல்றத வேலை இருக்கு, இதுதான் ஒரே சுவிசேஷம். அந்த பணியிலையும் அதை அறிவிக்கிற பணியிலையும் நான் ஈடுபட்டிருக்கும் போது என்னோட நீங்க பார்ட்னர்ஸா இருந்திருக்கிறீங்க, பார்ட்னர்ஸா இருந்திருக்கிறீங்க. நீங்க அங்க இருந்தாலும் என்னோடு நீங்க உதவியாக பார்ட்னர்ஸா இருந்திருக்கீங்க, என்னோட நீங்க நின்று இருக்கீங்க, அவமானப்படலை, என்னோட அடையாளம் காமிச்சிருக்கிறீங்க, இதுக்கு என்ன விலை நான் கொடுக்கறதுக்கு ரெடியா இருந்திருக்கிறீங்க. அதனால தான் பாருங்களேன், நீங்க பார்ட்னர்ஸ், நீங்க பார்ட்னர்ஸ். நம்முடைய பந்தம் வந்து ஒருத்தர் ஒருத்தர் விருப்புறதுனாலையோ ஒருத்தர் ஒருத்தருக்கு உதவி செய்யறதுனாலையோ எதிர்பார்க்கறதுனாலையோ இப்பேற்பட்ட அன்பு ஏற்படலை, இப்படி ஏற்படாது. சுயநல நோக்கங்கள்னால எந்த கூட்டம் செய்யறதோ இப்படி ஒரு அன்பெல்லாம் அதில் பார்க்கவே முடியாது. உங்களால் எனக்கு என்ன ஆகும், ஆகிற வரைக்கும் தான் உங்களுக்கு மதிப்பு, அப்புறம் கழட்டி விட்டு போயிடுவாங்க இல்லைங்களா. ஆனால் சுவிசேஷத்தினால இணைக்கப்படுற மக்களுக்கு மத்தியில் தான் இப்படி ஒரு அன்பை பார்க்க முடியும். பாருங்களேன், இந்த பாண்டிங், இந்த பாண்டிங் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தினால வருது. ஆகவே சகோதரர்களே, கடைசி ரகசியம், பவுல் சிறையில் இருந்தாலும் அவர் சந்தோஷமாக இருந்ததுக்கு என்னங்க ரகசியம், அவர் இதயத்தில் ஓடுற பொங்கி வழிகிற அன்பின் நதி, அன்பின் சமுத்திரம் தான். அந்த அன்பு அறிவுபூர்வமானதுன்னு பார்க்கிறோம், அந்த அன்பு ஆழமானதுன்னு பார்க்கிறோம், அந்த அன்பு உண்மையானதுன்னு பார்க்கிறோம், அந்த அன்புக்கு மூலம் இயேசு கிறிஸ்துவுடைய அன்புன்னு பார்க்கிறோம். அது சுவிசேஷ ஐக்கியத்தினால் ஏற்படுகிற அன்பு, அதை பார்த்து நம்ம முடிச்சிருக்கிறோம். இதுக்கு ஒரு விளக்கம், ஓகே, இதோடு கேட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம். ஏன்னா ஏதாவது பயன்பாடை நம்ம கற்றுட்டு போனோம் இல்லைங்களா, என்ன இருக்குன்னு பார்த்து பயன்பாடு. ஆகவே இதை நான் படிக்கும்போது எனக்கு எப்படி ஆச்சுன்னா, அப்பா நீயும் ஒரு பாஸ்டராக இருக்கிற, இந்த அன்பை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு நான் என்ன கேட்டுக்கிட்டேன், அன்பை பற்றி ஏதாவது தெரியுமா, இதை பற்றி ஆழமான, அறிவுபூர்வமான, ஆழமான, உண்மையான. சில மக்களுக்கு நம்ம அன்பாக பேசலாம், வாட்ஸ்அப்பில் அன்பாக எமோஜியெல்லாம் அனுப்பலாம், லவ் சிக்னல்லாம் போட்டு அனுப்பலாம், ஆனா உள்ளத்துல இந்த அன்பு நமக்கு இருக்கா? இயேசு கிறிஸ்துவனுடைய மூலமா வருகிற அன்பு, இந்த சுவிசேஷ பந்தத்தினால் ஏற்படுகிற அன்பு, வெறும் வார்த்தைகள் இல்லை, இவங்க செயல்ல அந்த அன்பை காமிச்சிருக்கிறாங்க இல்லைங்களா. அவங்க என்ன எஃபாபரேட்டிவ்ஸ் அனுப்புறது, இவரு அவங்களுக்கு திருப்பி அனுப்புறது, கடிதத்தை அனுப்புறது, வெறும் செயல்ல பார்க்கிறோம் இந்த அன்பு. இந்த அன்புக்கு காரணம் யாரு, காரணர் யாரு, பரிசுத்தாவியானார். பரிசுத்தாவி தான் கனி. உங்களுக்கு தெரியுமா பரிசுத்தாவியுடைய முதல் கனி என்னங்க, என்ன அன்பு. அந்த அன்பு வந்த பிறகு தான் என்ன வரும், சந்தோஷம். அந்த அன்பின் அடித்த படிதான் சந்தோஷம். அன்பு இல்லாத போது சந்தோஷம்ன்றது வரவே வராது. நம்ம வாழ்க்கையில ஒரு விந்தை இதுதான், மனுஷன் பாவத்தில் விழுந்ததுலேருந்து நான் சுயநலமாக இருந்தால் தான் நான் சந்தோஷமாக இருப்பேன்னு நம்ம நினச்சிக்கிறோம். அது பாவம் நமக்கு ஏற்படுத்தின ஒரு ஒரு குருட்டுத்தனம். சுயநலம் ஒருபோதும் நம்ம சந்தோஷமாக இருக்க விடாது. நம்மளை சந்தோஷமாக, சந்தோஷத்துக்கு ஒரே ரகசியம் அன்புங்க, அன்பு. அதனால தான் வேதம் 10 கற்பனைகள் ஆண்டவர் கொடுக்கும்போது, அப்பா நீ என்ன பண்ணணும், 10 கற்பனையினுடைய சார்மே என்ன, உன் தேவனை அன்பு செய், உன்னுடைய பிறனை அன்பு செய். உன்னுடைய சுயநலத்திலேருந்து வெளியே வந்து, கடவுள் சுயநலம் தான் வாழ்க்கை, கடவுளும் என் சுயநலத்துக்கு தான் செய்யணும், எனக்கு உடம்பு சரியில்லைனா உதவி செய்யணும், சர்ச்சுக்கு போகிறது என் சுயநலம். கடவுளை பார்த்து, கடவுள் எவ்வளோ பெரியவர், உனக்கு எவ்வளோ செஞ்சிருக்காருன்னு அவருக்காக அவரையும் அன்பு செய்ய மாட்டியா, சுயநலம் தான் வாழ்க்கை எப்போ பாரு. அப்படி நீ வாழ்ந்தீன்னா ஒரு போதும் உனக்கு சந்தோஷன்றது கிடைக்காது. அன்பை கற்றுக்க, கடவுளை அன்பு செய்ய கற்றுக்க, மற்றவங்களை அன்பு செய்ய கற்றுக்க. அதான் பிரமாணத்தின் சாரமே அன்பு தான், அன்பு தான். நம்ம சந்தோஷம் மற்றவங்களை நம்ம எந்த அளவுக்கு அன்பு செய்கிறோன்றதுல பொறுத்து இருக்குங்க. இங்கே பாருங்களேன், இந்த மனுஷன் ஏன் இவ்வளோ தெய்வீக சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சு டான்ஸ் ஆடுறாரு ஜெயிலில், ஒரே காரணம் அந்த மக்கள் மேலே இருந்த அன்பு. அந்த அன்பு தான் காரணம், அந்த அன்பு தான் ரகசியம். அதனால அந்த மக்களுக்கு குறை இல்லைன்னு இல்லை. இப்போ அந்த சபையில் இருக்கிற பிரிவினைகளை பற்றிலாம் பேச போகிறார், குறையெல்லாம். ஆனால் அதெல்லாம் குறையெல்லாம் அன்பு சகல பாவங்களும் மூடுன்ற மாதிரி அதெல்லாம் கடந்து அவங்க மேலே பெரிய அன்பு இவருக்கு இருந்திருக்கு. பாருங்களேன், அன்பு இவருக்கு இருந்திருக்கு. இந்த அன்பை பற்றி நமக்கு தெரியுமா? ரெண்டாவது கேள்வி, இந்த அன்பு நமக்கு வேணுமா? இதுதான் ரெண்டாவது கேள்வி. எல்லா ஆனந்தத்துக்கு பரிசுத்தாவி ஏற்படுத்துகிற சந்தோஷத்துக்கு மூலம் இந்த அன்பு தான். இந்த அன்பு நமக்கு வேணுமா? நம்ம கேட்கணும். எவ்வளோ வாஞ்சியா வேணும்? சில பேர் எஸ்ங்க வேணும், வந்தா வந்தா பார்த்துக்குவோம், இல்லை. எவ்வளோ வாஞ்சியா வேணும் பாருங்களேன். அன்பு எனக்கு வேணுமா? நான் இதெல்லாம் படிச்சுட்டு ஆண்டவரே இந்த அன்புக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் கிடையாது, இந்த அன்பு எனக்கு தெரியவே தெரியாது, இந்த அன்பு அறிவு சார்ந்த அன்பு, உண்மையான அன்பு. நம்ம அன்பெல்லாம் வெறும் வார்த்தையில் அவங்க ஆறுதலாக ஏதோ ஒன்று பேசிட்டு வந்துடுவோம். ஆனால் இப்படி ஏங்குறதெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மன உருக்கத்தில் குடலெல்லாம் உருகி ஏங்குறதெல்லாம் கொஞ்சம் கூட தெரியாது ஆண்டவரே. நான் ஆனஸ்டாக சொல்கிறேன், இதை பற்றி எனக்கு தெரியாது சொல்லலாம் இல்லைங்களா, இதை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் இந்த அன்பு எனக்கு வேணும், ரொம்ப வேணும். இந்த அன்பு இல்லாமல் தான் நான் ஊழியத்தில் சந்தோஷம் இல்லை, சேவை செய்கிறதுல சந்தோஷம் இல்லை. எனக்கு இந்த அன்பு வேணும், அந்த அன்பு வேணும். அதை கேட்போமா? குட் நியூஸ் அப்படி வாஞ்சையாக வேணும்னு இருந்தா அடுத்த வசனம் பவுல் என்ன பண்ணுறாரு, நம்ம எங்கேயாவது சந்தோஷமாக எங்கேயாவது சாப்பிட்டு வந்தோம், ஒரு ஹோட்டல் நல்லா இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? மற்றவங்களை அந்த சந்தோஷம் அனுபவிக்கணும்னு சொல்ல மாட்டோம். நம்ம எந்த அளவுக்கு அதில் சந்தோஷப்படுறோமோ மற்றவங்களுக்கு அது கொடுக்கணும்னு பார்ப்போம், நல்லவங்களாக இருந்தால் கொடுக்கணும்னு பார்ப்போம் இல்லைங்களா. பவுல் இந்த சந்தோஷத்தில் நிறைஞ்சி அவர் ஏறெடுக்கிற முதல் ஜபம் அடுத்தது என்ன? 9வது வசனத்தில் பாருங்களேன், 9 அடுத்த வசனம் அதான் முதல் ஜபம். என்ன பண்ணுறாரு?
மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிக நிச்சயமாய் பெருகவும்.
நீங்கள் இங்கிலீஷ்ல உங்கள் அன்பு அதிக அதிகமாய் பெருகவும் நான் ஜபம் பண்ணுகிறேன். ஏன்னா இந்த அன்பு வளரல, இந்த அன்பு இல்லைன்னா சந்தோஷன்றதை மறந்துருங்க. எல்லாம் இந்த உலக சூழ்நிலைகள் சந்தோஷம் தான். ஆண்டவர் தெரியாம நீங்க இருந்தீங்கன்னா யோசிச்சு பாருங்க, என்னங்க அன்பு இருக்கு இந்த உலகத்துல? உயிரே விட்டு செய்கிறோம், என்னங்க அன்பு இருக்குது? பிள்ளைகளுக்கு விட்டு செய்கிறோம், அதை விட்டு செய்கிறோம். கடைசியில் நான் சொன்னேன் இல்லைங்களா, அவர் ஃபோட்டோ வைப்பாங்க, ஃபோட்டோ வச்சுட்டு நினைவு நாள் நினச்சி பார்த்து நம்மளை சந்தோஷப்படுவாங்க. அந்த அன்புக்கா ஆடி பாடி உயிரை விட்டுக்கிட்டு செய்கிறது இந்த அன்பு வானாவா? உங்களுக்கு யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ நிரந்தர அன்பு. பழைய ஏற்பாடு இயேசு கிறிஸ்துவுடைய அன்பு மாறாதது, நிரந்தரம்னு ஒரு பாட்டு வரும். அந்த அன்பை விட வாழ்க்கையில் நிரந்தரம் ஒன்றும் கிடையாதுங்க. அந்த அன்பை அந்த மக்களுக்கு மத்தியில் அனுபவிக்கிறத விட வாழ்க்கையில் ரம்யமானது வேற கிடையாதுங்க. அந்த அன்பு நமக்கு வேணாமா? அந்த அன்புக்காக நம்ம ஜெபம் பண்ண வேணாமா? வாழ்க்கையில் நமக்கு அதுதானே பெருசு. உலகத்தின் அன்பு எல்லாம் எவ்வளோ தான் நம்மளை புகழ்ந்தாலும், ஐயோ ரொம்ப நம்ம ஏதோ சந்தோஷமாக நம்ம போய் நம்ம துணியை புகழ்வாங்க, நம்ம வீட்டை புகழ்வாங்கன்னு சொல்லி அந்த உலகத்துக்கு ஓடுறோம். நம்ம வாயில் புகழ்கிறாங்க, உள்ளே என்ன நினச்சிக்கிட்டு இருப்பாங்க தெரியுமா? தெரியுமா? ஆண்டவருக்கு தான் தெரியும். ஒன்றுமே இருக்காது அங்கே அன்பு, பொறாமையும் கோபமும் வெறுப்பும் இதெல்லாம் அப்படின்னு நம்மளை நினச்சிட்டு தான் இருப்பாங்க. இந்த உலக கைத்தட்டல் சத்தம்தான், இந்த உலக புகழ்ச்சி, இந்த உலக அன்பின் வார்த்தைகள்லாம் வெறும் சத்தம்தான், காற்று தான், வேறு ஒன்றுமே அதுக்கு மேலே ஆழம் கிடையாது. உண்மையான இயேசு கிறிஸ்துவன் அன்பு தான் அறிவு சார்ந்தது, ஆழமானது, உண்மையானது, நிரந்தரமானது, அர்த்தம் உள்ளது. அந்த அன்பை ஏன் தேட மாட்டேன்றீங்க? ஏன் உலக அன்புக்கே தேடி ஓடணும் நம்ம? அதுக்கு தான் எல்லாம். யோசிச்சு பாருங்கள், அந்த அன்புக்காக ஜெபம் பண்ண வேணாமா? நீங்கள் முதலாவது அதுக்காக ஜெபம் பண்ணணும். அந்த அன்பு ஆண்டவரை தெரியாமல் இருந்தால் இயேசு கிறிஸ்துவை அறிஞ்சுவாங்க, அது ஒன்று தான் நிரந்தர அன்பு. அவர் அன்பு மாறவே மாறாது, அன்பு மாறவே மாறாது. அவர் மக்களுடைய அவருக்குள்ளே இருக்கிற மக்கள் அன்பு மாறவே மாறாது. இயேசு கிறிஸ்து சொல்லலையா, அவருக்கு அவருடைய ராஜ்யத்துக்காக ஒரு கிளாஸ் தண்ணியை கூட கொடுத்துட்டோன்னா என்ன, மறக்க மாட்டார், மறக்க மாட்டார். இந்த உலகத்தில் எவ்வளோ செய்கிறோம் நன்றி இல்லாத மக்களுக்கு, நன்றி இல்லாத பிள்ளைகளுக்கு, நன்றி இல்லாத உறவினர்களுக்கு. என்னத்தை சாதிச்சோம்? அவர் ராஜ்யத்துக்கு அவர் சுவிசேஷத்துக்காக ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தாலும், பழைய ஏற்பாடில் தாவீதுக்கு வந்து உதவி செய்கிறதுக்கு கஷ்டத்தில் இருக்கும்போது பால் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க, தயிர் எடுத்துகிட்டு வந்து, பருப்பு, அந்த பருப்பு, இந்த பருப்பு, கசகசா, அது எல்லாத்தையும் பட்டியல் போட்டு வச்சுருக்கிறார். ஏன் ஆண்டவரே சமையல் பட்டியலை போட்டு வச்சுருக்கீங்கன்னா, அவர் ராஜ்யத்துக்காக ஏதாவது ஒன்று செய்து அதை மறக்கவே மாட்டார், மறக்கவே, நித்திய ரெக்கார்டில் ரெக்கார்டாகும் அவருடைய அன்பு. அது தானுங்க உண்மையான அன்பு, மறக்காத அன்பு, நிரந்தர அன்பு. நம்ம வாழ்க்கையில் ஒரு அர்த்தம் இருக்கணும்னா இந்த அன்புக்காக வாழணுமே, இந்த அன்பை காட்டுற வாழ்க்கை வாழணுமே. இயேசு கிறிஸ்துவுடைய அன்பு எல்லாம் கடந்த அன்பு, சுயநல உலகத்தை மேல இருக்கிற அன்பு. அது ரெண்டாவதாக அந்த அன்பு அதிகம் ஆகணும்னா முதலாவது ஜெபிக்கணும், ரெண்டாவது இந்த சுவிசேஷ காஸ்பல் பார்ட்னர்ஷிப்பில் நம்ம பந்தத்தில் இணையணும். நீங்கள் இணைஞ்சிருக்கிறீங்களா? ஏன்னா அந்த பந்தத்தில் இருக்கிறவங்களுக்கு மத்தியில் தான் இந்த அன்பு பாயும். பவுல் சொல்லலையா, நான் சிறையில் இருக்கும்போது நீ பார்ட்னராக இருக்கிறதுனால தான் உங்களுக்கும் எனக்கும் அன்பு இருக்குது. நான் சர்ச்சுக்கு வந்துட்டு போகலாம் நீங்கள், ஆனால் அந்த பந்தத்தில் நீங்கள் பார்ட்னரா? எந்த அளவுக்கு இந்த சர்ச்சில் கமிட்டடாக இருக்கிறீங்க, ஒன்று ஒன்று இணைந்து இருக்கிறீங்க, மீட்டிங்ஸில் ஒழுங்காக கமிட்டடாக இருக்கிறீங்க, இந்த சப்போர்ட் பண்ணி சபையில் வளர்த்து நம்ம இதில் உண்மையாக இருந்து இந்த ஊழியத்துக்கு சப்போர்ட் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உண்மையான காஸ்பிளே இல்லாத நாட்டில் இந்த சபையை வளர்த்து உங்களால் காஸ்பிள் பெருகுமே. இந்த சபை எவ்வளோ பலப்படுதோ, இந்த சபை உண்மையான பிரசங்கிக்கிற காஸ்பிள் அவ்வளோ பரவுமே. அது பரவாததுக்கு இங்கே இருந்து அறகுறையாக இருந்தால் நீங்கள் என்ன சப்போர்ட் பண்ணுறீங்க? கமிட்மெண்ட் இல்லாமல் இருந்தா, இந்த பிலிப்பியர் மாதிரி கமிட்மெண்ட் உங்களுக்கு இருக்கா? யோசிச்சு பாருங்க, முதல் நாள் தொடங்கி விடாமுயற்சியான கமிட்மெண்ட் எத்தனை பேருக்கு உங்களுக்கு இருக்கு? அதை கமிட்டடா இந்த சப்போர்ட் பண்ணா தானே இந்த இயேசுடைய அன்பு நமக்குள்ள பாயும், இயேசுடைய காஸ்பல் பரவணும்னு இதுல காலையில வர்றது, ஈவினிங் வர்றது, இந்த சபையில நான் அர்ப்பணித்து இருப்பேன், இந்த சபையிலுடைய ஐக்கியத்துல மற்றவங்களோடு இணைந்து காஸ்பல் வேலையில இருப்பேன். வரமா போறமான்னு இருந்தா எங்க இருக்க போகுது இந்த அன்பு? வருமா? அதில் காஸ்பல் பந்தத்தில் இணைய பாருங்க. இன்னும் சபையில் அங்கத்தினராக சேராதவங்க இதில் இணைஞ்சா தான் அன்பு நீங்கள் அனுபவிக்க முடியும் இல்லைங்களா? அந்த அன்பு செயலின் அன்பு. இவங்க வரம் பேசிக்கிட்டு இல்லை, சில பேர் நான் ஒன்று அன்பு செய்கிறேன், ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ், வெறும் பேச்சு தான், ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. இது செயலின் அன்பு பாருங்களேன். செயலில் இவங்க காமிச்சாங்களே, நம்ம காட்டுறோமா செயலில்? ஒருத்தர் முதல்ல ஒருத்தர் ஒருத்தருக்காக ஜபிக்கிறோமா? ரெகுலராக ஜபிக்கிறது, நம்ம யாராவது கேட்டால் தான் ஜபிக்கிறோம், கேட்காம ஜபிக்கிறோமா? பிலிப்பியருங்க கேட்டாங்க, எங்களுக்காக ஜபம் பண்ணுங்க. இல்லையே, உங்களை நினைக்கும் போதெல்லாம் அந்த நம்ம ஜபிக்கிறோமா? அன்பு அங்கேருந்து ஆரம்பிக்கணுமே இல்லைங்களா? அந்த அன்பு அங்கேருந்தான் ஆரம்பிக்கும். ஒரு பழக்கமாக ரெகுலராக ஜபிக்கிறதுல கற்றுக்கங்க. ரெண்டாவது, நம்ம வாழ்க்கை பிஸி, நமக்கே டைம் இல்லை. அந்த சுயநல உலகத்திலேருந்து காட்டிலேருந்து நம்ம எப்படி தான் வெளியே வர முடியும் தெரியுமா? இந்த அன்பு இருந்தால் தான் வெளியே வர முடியும். இந்த அன்பு இருந்தா தான் மற்றவங்களுக்கு நேரத்தை எடுத்து மற்றவங்களுடைய வாழ்க்கையில் நம்ம ஈடுபட்டு மற்றவங்களோடு நெருங்கி போய் மற்றவங்களுடைய ஐக்கியத்தில் அவங்களுடைய தேவைகள் என்னன்னு தெரிஞ்சு காஸ்பல் ஐக்கியத்தை நம்ம அனுபவிக்க முடியும். வந்தமா வாரமெல்லாம் நம்ம வாழ்க்கை சண்டே ஒண்டி வந்து ஒரு ஒரு ஷோக்கு வர மாதிரி வீட்டுக்கு போயிடுவோம், எங்கே நடக்க போகுது இந்த மாதிரி அன்பு நமக்குள்ள எங்கே வளரப்போகுது? யோசிச்சு பாருங்களேன். காஸ்பல் ஃபெலோஷிப், ஒருத்தர் ஒருத்தருக்கு ஜபிக்கிறது, ஒருத்தர் ஒருத்தரோட வாழ்க்கையில் ஈடுபடுறது, ஒருத்தர் ஒருத்தருக்கு சேவை செய்கிறது, ஒருத்தர் ஒருத்தர் விசுவாசத்தில் வளர்க்கறது. நம்ம ஒருத்தர் ஒருத்தருக்கு என்ன ஹெல்ப் பண்ணுறோம் யோசிச்சு பாருங்களேன். ஒருத்தர் ஒருத்தரை மன்னிக்கிறது. இந்த ஜெயிலர் தானே பவுலை பிடிச்சிட்டு போய் அப்படி அடிக்க வச்சாரு, பவுலுக்கு இன்னும் கூட அந்த காயம் இருக்கும். அந்த காயத்தை பார்த்துக்கிட்டு அந்த ஜெயிலர் ஒன்றுக்கு ஒரு நாள் வைக்கிறோம் இல்லையான்னு நினச்சிக்கிட்டு இருந்தாரா? இல்லையே, அவரை மன்னித்து அவருக்காக ஜபம் பண்ணுறாரு. நம்ம காயம் ஏற்படுத்தின சபையில் மன்னிக்கிறதே இல்லை, அவங்க முகத்தை கூட பார்க்கறது இல்லை. மன்னிக்கிறீங்களா? மன்னிக்காத போது அந்த அன்பு எப்படி பாயும்? அந்த கசப்பு, ஒருத்தர் ஒருத்தர் மேலே வச்சிருக்கிற தப்பான எண்ணங்கள் தானே இயேசுடைய அன்பை நமக்குள்ளே பாய வைக்கிறது இல்லை. ஓகே, இதோடு நம்ம முடிக்கலாம். ஒருத்தர் ஒருத்தரோட பொறுமையாக இருக்கணும். ஆண்டவர் தான் இந்த அன்பை நமக்கு மத்தியில் பரப்புறதுக்கு உதவி செய்யட்டும். ஜெப்